கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த விழிப்பு ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் ஆதியாகமம் 41:14. ஆதியாகமம் 41:14.
அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான்.
அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். Then Pharaoh sent and called Joseph, and they brought him hastily out of the dungeon, and he saved himself and changed his raiment and came in unto Pharaoh. இந்த வசனங்களிலிருந்து உங்களுக்கு கொடுக்க போற செய்தியின் தலைப்பு The two prison house of Joseph. யோசேப்பினுடைய ரெண்டு காவல் கிடங்கு, அல்லது யோசேப்பினுடைய ரெண்டு சிறைச்சாலைகள். அவனுக்கு ஒரு சிறைச்சாலை தான் என்று நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆக்சுவலாக அவனுக்கு ரெண்டு சிறைச்சாலை இருந்தது, ரெண்டு காவல் கிடங்கு இருந்தது. இப்பொழுது சொல்லுகிற செய்தியை நீங்கள் கவனமாக கவனிங்க. ஒரு சில குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன், ஒரு 3 குறிப்புகளை கொடுக்க விரும்புகிறேன். கவனமாக கவனிங்க. ஜோசப் ஸ்டோரி முழுசும் சொல்கிறதில்லை, அதில் நமக்கு தேவையானதை மட்டும் தியானிக்க போகிறோம். யோசேப்பு சரித்திரத்தை குறித்து 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். Part 1, Part 2, Part 3, Part 4, Part 5 என்று 5 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நமக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள போகிறோம். த டூ பிரிசன் ஹவுஸ் ஆஃப் ஜோசப். யோசேப்புக்கு 2 சிறைச்சாலைகள் இருந்தது. ஒன்று, அவனுடைய சரீர சிறைச்சாலையில் அடைபட்டிருந்தது. 2, அவருடைய மனசு ஒரு சிறைச்சாலையில் இருந்தது. அதே போல் நம்ம யாருமே நீங்கள் ஜெயிலுக்கு போகாமல் இருந்திருக்கலாம், யாருமே போயிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் ஜெயிலில் வந்து அது சிறைச்சாலையாக இருக்கிறது, அது டஞ்சன் காவல் கிடங்காக இருக்கிறது. அங்கே இருக்கிறவர்கள் எவ்வளோ பாடு அனுபவிக்கிறார்கள், எவ்வளோ அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். அது சரீரப்பரமாக சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது, ஃபிசிக்கல் பிரிசன் ஹவுஸ். ஆனால் இன்னொன்று என்னென்னா, மென்டல் பிரிசன் ஹவுஸ். மனசானது சிறைச்சாலையில் அடைக்கப்படுவது. அனதர் பிரிசன் ஹவுஸ் வந்து பிரிசன் ஹவுஸ் இன் இஸ் மைண்டு. அவனுடைய மனசில் அவன் வந்து காவல் கிடங்கிலே இருக்கிறான். மனசானது சிறைப்பட்டிருக்கிறது. எது வந்து ரியல் பிரிசன் ஹவுஸ்னா, மனசு அடைபட்டு கிடக்கிறது தான். சரீரம் வந்து ஒரு ஜெயிலில் ஒரு அறையில் அடைப்பட்டு கிடப்பது, காவலாளிகள் காத்து கொண்டிருப்பார்கள், அது வந்து ஜெயிலாக இருக்கிறது. ஆனால் அந்த ரியல் பிரிசன் ஹவுஸ் வாஸ் த பிரிசன் ஹவுஸ் இன் இஸ் மைண்டு. அவனுடைய மனசில் அவன் சிறை வைக்கப்பட்டிருக்கிறான். அது வந்து எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஒன்றுமே செய்ய முடியாது, என்ன நடக்குன்னு தெரியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படியாப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு பிரிசனில் இருக்கிறீங்க. உங்கள் மைண்டு வந்து ஒரு பிரிசனில் லாக் ஆகியிருக்கு, அதிலிருந்து தப்பிக்க முடியாது. நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு சூழலை வரும் பொழுது தப்பிக்க முடியாமல் ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிடுவது, அது மைண்டில் நம்ம பிரிசனில் இருக்கிறோம். அதைத்தான் உங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். இந்த 14 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால், அங்கே பார்வோன் வந்து அவனை யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். Out of the dungeon, they brought him out of the dungeon. அவர்கள் அவனை காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். எங்கே கொண்டு வந்தார்கள்? அங்கே பார்வோன் இடத்துல கொண்டு வந்தார்கள். அண்ட் கேம் இன் அண்ட் பாரு, டஞ்சனை விட்டு வெளியே வர்றான், பாதாள சிறைச்சலையில் இருக்கிறான். அதான் டஞ்சன், பாதாள அறையில் இருக்கிறான். அதிலிருந்து அவனை வெளியே கொண்டு வராங்க. முதல்ல அதிலேருந்து வெளியே வரான், இன்னொன்று வந்து பார்வோனுடைய பேலஸில் இங்கே வருகிறான். கேம் இன் அண்ட் பாரு, பார்வோன் இடத்தில் வருவது, ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்பது. அப்படி ராஜா முன்னால் நிற்கணும்னா அவனுக்கு வந்து ஷேவ் பண்ண வேண்டும். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து சிறைச்சாலைக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. இப்பொழுது அந்த சிறைச்சாலைக்குரிய வஸ்திரத்தை எடுத்து போட்டுவிட்டு வேறு வஸ்திரம், நல்ல வஸ்திரம் தரித்து ஷேவ் பண்ணி ராஜ சமூகத்தில் வந்து நிற்கிறான். அதுதான் வந்து நம்ம கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும்னா சேவ் பண்ணுறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மாடர்ன் ஃபேஷன் வந்து எல்லோருமே தாடி வளர்ப்பு. நீங்கள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா 95% அங்கே சகோதரமார்கள் ஜென்ஸ் வந்து தாடி வச்சுருக்கிறாங்க. 5% தான் சேவ் பண்ணுறாங்க. எங்கே போனாலும் புது மாப்பிள்ளையும் தாடியில் தான் இருப்பார். எல்லா கல்யாணத்தில் மாப்பிள்ளைய பாருங்கள், தாடி தான் வச்சுருப்பார். எல்லா கிறிஸ்டியன் மேரேஜ். அதனால் இப்பொழுது நம்ம அதை பற்றி ஒன்றும் உபதேசமாக ஸ்ட்ராங்காக சொல்ல முடியலை. அது வந்து உலகத்தினுடைய மாடர்ன் ட்ரெண்டாக இருக்கிறது. உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. சேவ் பண்ணுவது நல்லது. இங்கே ராஜா சமூகத்தில் வந்து யோசேப்பு அங்கே நிற்கும் பொழுது சவரம் பண்ணி வேறு வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு, தகுதியான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு அவன் ராஜ சமூகத்திலே நின்றார். முதலாவது காவல் கடங்கை விட்டு வெளியே வந்தான், ரெண்டாவது உள்ளே வருகிறான். எங்கே வருகிறான்? பேலஸ்க்குள்ளே வர்றான். இதுதான் அவன் வாழ்க்கையில் நடந்த பெரிய அற்புதம். அதுதான் எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது வெளியே வருவது, ரெண்டாவது உள்ளே பிரவேசிப்பது. ரெடம்ஷன் வந்து ரெண்டு பகுதியாக இருப்பது. ஒன்று வெளியே வருவது, இன்னொன்று உள்ளே பிரவேசிப்பது. நம்ம சாபனத்திலிருந்து பாபத்திலிருந்து ஏதோ என்ன செய்கிறோம் என்றால் அதை விட்டு நம்ம வெளியே வருகிறோம். சாபனம், பாவம், உலகம் எல்லாத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். பின்பு நம்ம உள்ளே வருகிறோம். மெசேஜ் ஆஃப் த ஹவர் உள்ளே வருகிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே வருகிறோம். வெளியே வந்துட்டு உள்ளே வராமல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. பின்பு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. முதல்ல வெளியே வரணும், ரெண்டாவது உள்ளே போகணும். லோத்து சோதோமை விட்டு வெளியே வந்தான், மறுபடியும் அவன் சோதோமுக்குள்ளே போயிட்டான். அதனால் அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு எப்படின்னு உங்களுக்கு தெரியும். வெளியே வந்தால் பிறகு உள்ளே வரணும், கிறிஸ்துக்குள் வரணும், வார்த்தைக்குள்ளே வரணும். அதே போல் நிறைய பேர் நான் வந்து சாபனத்துக்கு போகிறதில்லை, நாங்கள் வந்து சாபன தவறு அதனால் அங்கே போகிறதில்லை. ரைட்டு, போகிறதில்லை, சந்தோஷந்தான். உள்ளே வந்தீங்களா? அடுத்த பகுதி நிறைவேறிச்சா? வார்த்தைக்குள்ளே வந்தீங்களா? சபை கூடி வந்தீர்களா என்று கேட்டால் அவங்க வாழ்க்கையில் பாதி தான் நிறைவேறியிருக்கு. ஒரு பகுதியை செய்யறதுக்காக இன்னொரு பகுதியை செய்யலை. அதனால் ரெடாம்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ரெடாம்ஷன் கம்ப்ளீட் ஆக வேண்டுமென்றால் ரெடாம்ஷன் ஹேஸ் டூ பார்ட்ஸ். ஒன்று வந்து கம் அவுட், மென் வந்து கம் இன், உள்ளே வருவது. அதனால் இங்கே என்ன அழகாக வாசிக்கிறோம் என்றால், தே ப்ராட் ஹிம் அவுட் ஆஃப் டஞ்சன், பாதாள கிடங்கிலிருந்து, காவல் கிடங்கிலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்தாங்க. அண்ட் கேம் இன் அண்ட் டு பேரு, அவன் வந்து கேம் இன், உள்ளே வருகிறான். அவன் பார்வன் இடத்துல அங்கே வருகிறான். அவன் அரண்மனைக்குள்ளாக வருகிறான். அதனால் பாருங்கள், நம்முடைய ரெடெம்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகிவிட்டதா? வெளியே வந்தோம், உள்ளே வந்திருக்கிறோமா? சிலர் வந்து வெளியே வருவாங்க, சாபனத்தை விட்டு வெளியே வருவாங்க, அதன் பின்பு என்ன சொன்னால் சபைக்கு வரமாட்டாங்க அல்லது பாவத்தில் ஜீவிப்பாங்க. பாருங்கள், அவங்களுக்கு ரெடெம்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகலை, பின்வாங்கி போயிருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை. நம்ம சாபனத்தை விட்டு வெளியே வந்தோம், பாவ ஜீவியத்தை விட்டு வெளியே வந்தோம், இப்போ வார்த்தைக்குள்ளே வந்திருக்கிறோம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டுக்குள்ளே வந்திருக்கிறோம், மெசேஜ் ஆஃப் த ஹவரில் வந்திருக்கிறோம். ஆமென். யோசேப்புக்கு ஒரு ரெண்டு பார்ட்ஸ் உடனே நிறைவேறு. அவன் டஞ்சனை விட்டு வெளியே வருகிறான், இப்பொழுது பேலஸ்க்குள்ளே வருகிறான், அரண்மனைக்குள்ளாக வருகிறான். The two prison house of Joseph அவனுடைய வாழ்க்கையில் ரெண்டு சிறைச்சாலைகள் இருந்தது. ஒன்று அவனுடைய சரீரமானது சிறைச்சாலைக்குள்ளே கிடந்தது. பின்பு என்ன நம்ம வேதத்தில் இந்த என்ன வாசிக்கிறோம் என்றால் அதே நேரத்தில் அவன் மைந்து வந்து சிறைச்சாலையில் இருக்கு. அது என்ன சிறைச்சாலை என்று சொல்லும் பொழுது அவன் வாழ்க்கையில் என்ன செய்கிறென்றால் அநேக விதமான போராட்டங்கள் வந்தது. 13 வருஷம் அவனுக்கு போராட்டம். 17 வயசாக இருக்கும் பொழுது தன் சகோதரரை பார்க்க செல்கிறான். 30 வயசாகும் பொழுது பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறான். அதனால் 30லேருந்து 17 கழிச்சிங்கன்னா 13 வருஷம். ஜோசப் கேம் அவுட் ஆஃப் த பிரிசன் ஹவுஸ், வென்ட் இன் டு லீவ் இன் த பேலஸ். அவன் வந்து இப்பொழுது டஞ்சனை விட்டு பேலஸில் போய் வாழுகிறான். 13 இயர்ஸாக அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தது. அவன் தேவன் அவனை விடுதலையாக்க வேண்டிய நேரம் வந்தது. அவனுக்கு 30 வயசு ஆகும் பொழுது இட் இஸ் காட்ஸ் டைம் டு பிரிங் டெலிவரன்ஸ். அப்பொழுது அவனுக்கு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். அதற்கு ஆண்டவர் அவனை ஆயத்தப்படுத்துகிறார். அவனை பேலஸில் கொண்டு செல்வதற்காக 13 இயர்ஸாக 13 வருஷமாக அவனை ப்ரிப்பரேஷன் பண்ணுகிறார். லாட் ஆஃப் ப்ரிப்பரேஷன். அவனுக்கு அதிக ஆயத்தம் தேவைப்பட்டது. அந்த டெலிவரன்ஸ் வரும் வரைக்கும் அவனுக்கு ஆயத்தம் தேவைப்பட்டது. அவனுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டது. அப்படி ட்ரைனிங் இல்லாமல் ஆயத்தம் இல்லாமல் நேரடியாக அப்பா வீட்டிலேருந்து பேலஸுக்கு போக முடியாது. அவங்களுடைய அப்பா வீடு ஜேக்கப் ஃபாதர்ஸ் ஹவுஸ். ஃபாதர்ஸ் ஹவுஸ்லேருந்து நேரடியாக பேரோ ஹவுஸுக்கு போக முடியாது. அதுக்கு மத்தியில் போத்திப்பார் ஹவுஸ் இருக்கிறது, அங்கே பிரிசன் ஹவுஸ் இருக்கிறது. இந்த ரெண்டு ஹவுஸ் வழியாக தான் அவனை வந்து பேலஸுக்கு கொண்டு சொல்லணும். நேரடியாக போயிட முடியாது. அதே போல் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் வந்திருக்கிறோம், சத்தியத்தில் வந்திருக்கிறோம். உடனே நமக்கு எல்லாம் கிடைச்சிட போகிறதில்லை. உடனே ஆண்டவர் நம்மளை லிஃப்ட் பண்ணிட போகிறதில்லை. ஆண்டவர் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு நீங்கள் மகிமைக்குள்ளே பிரவேசிக்க போகிறீங்க. அதற்கு வந்து ஆயத்தம் தேவை. ஆண்டவர் அவனை வந்து ட்ரைனிங் பண்ண வேண்டும். அவனை ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்காகத்தான் போத்திப்பரா ஹவுஸையும் அந்த பிரிசன் ஹவுஸையும் வைத்திருக்கிறார். இந்த ரெண்டு ஹவுஸ் வழியாக தான் அவன் பேரா ஹவுஸுக்கு போகணும். அவனுக்கு எப்படி அதே போல் தான் உங்களுக்கும். ஆண்டவர் எல்லாரையும் ஒன்று போல தான் டீல் பண்ணுகிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எல்லாரையுமே ஆண்டவர் ஒரே மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறார். அதனால் அந்த ஸ்தானத்துக்கு வரும் வரைக்கும் அவனுக்கு ப்ரிப்பரேஷன் தேவைப்படுகிறது. அதனால் கத்தர் அவனுடைய வாழ்க்கையிலே பிரிசன் ஹவுஸ் வச்சிருக்கிறார், போத்திப்ரா ஹவுஸ் வச்சிருக்கிறார். அவன் தன்னுடைய தகப்பன் வீட்டிலே அவன் வந்து செல்ல பிள்ளையாக இருக்கிறான். தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருக்கிறான், பிலவட் சன்னாக இருக்கிறான். போத்திப்ரா வீட்டிலே அவன் ஒரு 10 இயர்ஸ் இருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிறைச்சாலையில் ஒரு 3 இயர்ஸ்னு வச்சா போத்திப்ரா வீட்டில் ஒரு 10 இயர்ஸ் இருந்திருப்பான். அப்படியாக நான் இமேஜின் பண்ணுகிறேன். அதனால் போத்திப்ரா வீட்டில் 10 இயர்ஸ் இருக்கும் பொழுது அவன் ஒரு செர்வன்ட்டாக இருக்கிறான், ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். ஆனால் இந்த சிறைச்சாலையில் வரும் பொழுது பிரிசன் ஹவுஸில் ஒரு கைதியாக இருக்கிறான், ஒரு கைதியாக அவன் இருக்கிறான். த பிரிசன் ஹவுஸ் ஆஸ் எ பிரிசனர். இப்பொழுது ராஜாவினுடைய அரண்மனையிலே அவன் ரூலர் ஆஃப் எகிப்த், எகிப்து தேசத்துக்கு அதிபதியாக இருக்கிறான். அவன் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் ஆண்டவர் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அதே போல் வாழ்க்கையானது ஒரு ட்ரைனிங் பீரியடாக இருக்கிறது. நீங்கள் வார்த்தையில் வந்து எத்தனை வருஷம் உலகத்தில் இருக்கிறீங்களோ அல்லது ராப்சர் எப்பொழுது வருதோ அது வரைக்கும் இந்த உலகமானது நமக்கு ட்ரைனிங் பீரியடாக இருக்கிறது. ஆமென். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை பார்த்து போராட்டங்களை பார்த்து நம்ம துவண்டு போகக்கூடாது அல்லது சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். ஏனென்றால் நம்மளை மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்போகிறார். ஆமென். அவருடைய வழிகளை நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடாது. அதான் எல்லாவற்றிலையும் சோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே உங்களுக்கு உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நமக்கு ஒன்றும் புரியலை. கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம், நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக முடிப்பீர் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜபத்தில் நம்ம விதமாக சொல்ல வேண்டும். ட்ரூ பிரிசன் ஹவுஸ். அதனால் அவன் ரெண்டு பிரிசன் ஹவுஸில் இருக்கிறான். ஒன்று அவுட்டர் பாடி இன் பிசிக்கல் பிரிசன், அவனுடைய வெளிப்ப வெளியற வெளிப்புறமான சரீரமானது ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறது, ஆனால் அவனுடைய உள்ளான மனசானது இன்னொரு சிறையில் இருக்கிறது. அவனுக்குள்ளே டவுட் வந்திருக்குது, செல்ஃப் டவுட் வந்திருக்கிறது. டவுட் வந்து கர்த்தர் விதமாக சொல்லியிருக்கிறார், நான் வந்து எல்லாருக்கும் மேலே உயர்த்தப்படுவேன், என் சகோதரமார்களெல்லாம் வந்து என்னை வணங்குவார்கள், என்னுடைய தாயும் தப்பனும் கூட என்னை வணங்குவார்கள் என்று இவ்விதமாக ரெண்டு சொப்பனை வந்திருக்கிறது. அந்த சொப்பனை வந்து நிச்சயம் அது சீக்கிரமாய் நடக்கும் என்று தான் அது ரெண்டு முறை அது வந்திருக்கிறது. ஒரே அர்த்தத்தில் ரெண்டு முறை வந்திருக்கிறது. ஆனால் அது சீக்கிரமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும் என்பதற்காக தான் அது டபுளாக வந்திருக்கு. ஆனால் என் லைஃப் வந்து இப்படி இருக்குது, இந்த சகோதரமார்கள் என்னை ரொம்ப சீப்பாக நடத்திட்டாங்களே, என்னை கொலை செய்யணும்னு நினச்சி குழியில் தூக்கி போட்டு 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டாங்க. அப்படி தான் நடந்துச்சுன்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்பொழுது கொஞ்சம் அதெல்லாம் லகுவாயிட்டு அப்படி போத்திப்ரா வீட்டில் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு எல்லா பொறுப்புகளும் அவனுக்கு கொடுக்கப்படும் பொழுது, அந்த போத்திப்ரா அவனை வந்து எல்லாத்துக்கும் எஜமானாக மாற்றும் பொழுது கொஞ்சம் சந்தோஷம் வந்தது. ஆனால் அது பெரிய வந்து முடிவு வந்து ரொம்ப ட்ராஜடியாக போயிடுச்சு. அவனுடைய மனைவி போத்திப்ராவின் மனைவி அவன் மேலே பொய் சொல்லி அபாண்டமான பழியை போட்டு அவனுடைய பேரையே அவனுடைய கௌரவத்தையே கெடுத்து போட்டு விட்டான். அவனுக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி அவனுடைய கௌரவமே கெட்டுப்போச்சு. ரெண்டு காரியங்கள் அவன் வாழ்க்கையில் அதிக தொல்லை கொடு, அங்கே மைண்ட் பேட்டில் அவனுக்கு ஏற்பட்டது, மனசில் பெரிய போராட்டம். இந்த ரெண்டு காரியங்களும் அவன் மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. அவன் அந்த மைண்ட் பேட்டிலில் இருக்கிறான், அந்த பிரிசன் ஆஃப் மைண்டு, அந்த அவனுடைய மனசானது ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறது. பிரதர்ஸ் ஹேட் பீன் ஸோ மீன் டு யூ, ரொம்ப அற்பமாக நடத்திட்டாங்க, ரொம்ப நீசத்தனமாக நம்மை நடத்தி விட்டார்கள். இந்த பெண் வந்து ஈவில் உமன், பொல்லாத பெண் வந்து என் மேலே பொய் சொல்லி என்னுடைய மதிப்பு மரியாதை என் வாழ்க்கையே அவ கெடுத்து போட்டு விட்டாள் அப்படின்றி சொல்லி அவனுக்கு இந்த ரெண்டு காரியங்களும் மனசில் வந்துக்கிட்டே இருக்கு. இதிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கல. ஏன் அதுக்கு விடுதலை கிடைக்கலன்னா அவனுடைய சூழ்நிலையும் அப்படி இருக்கு. அவன் சிறைச்சாலையில் இருப்பதனால அவனுக்கு அந்த திங்கிங்லாம் வந்தது. அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்துட்டான்னா அதெல்லாம் அவனுக்கு மறந்து போகும், அதெல்லாம் அவனை பாதிக்காது. இப்பொழுது அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான், டஞ்சனில் இருக்கிறான், பாதாள அறையில் வைக்கப்பட்டிருக்கான், டவுன் ஃப்ளோரில் அவன் இருக்கிறான், பாதாள அறையில் அவன் இருக்கிறான். அவன் மற்ற கைதிகளுக்கெல்லாம் வேலைக்காரனாக அங்கேயும் ரொம்ப அற்பமாகத்தான் அவன் முதலாவது எண்ணப்பட்டான். இல்லை, பிரிசன் ஹவுஸ் வாஸ் நெசசரி, அவனுக்கு இந்த சிறைச்சாலையானது அவசியமாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் அவனை உயர்த்த வேண்டுமென்றால், அவனுடைய கேரக்டரை டிவலப் பண்ண வேண்டுமென்றால் இந்த விதமான உபத்திரவம் அவனுக்கு ஆண்டவருக்கு வந்து அவன் மேலே அதை விதமாக அதை வந்து பாஸ் பண்ண வேண்டும், அந்த விதமான உபத்திரத்தை கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு அது தெரியலை. அவன் இப்பொழுது மைண்ட் பேட்டில் இருக்கிறான். இந்த சிறைச்சாலையில் இருப்பதை காட்டிலும் மைண்டில் இருக்க ப்ராப்ளம் தான் அவனுக்கு அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சிட்டாங்களே ரெண்டு சம்பவங்கள் அவன் வாழ்க்கையிலே மறக்க முடியாது. அவனுடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்கும் பொழுது அவனுடைய பாஸ்ட் திங்ஸ், கடந்த கால வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் அதிக விதமான மனப்போராட்டத்திலே அவன் இருக்கிறான். ஒருவேளை நம்ம வந்து அவிதமாக ஏதோ ஜெயிலில் இல்லாட்டாலும் அவிதமான சூழலை நமக்கு வரவில்லை, நமக்கு வரவும் செய்யாதுன்னு வைத்துக்கொள்வோம். ஆனால் நம்முடைய மைண்டு அதிக நேரத்தில் வேதனைப்படுகிறது. சில டிஸப்பாயின்மெண்ட், சில மிஸ்ட்ரீட்மெண்ட், நம்ம ஒருத்தர் வந்து கேவலமாய் பேசும் பொழுது, அற்பமாய் பேசும் பொழுது, நமக்கு வந்து காரணம் இல்லாமல் தீங்கு செய்யும் பொழுது, உபத்திரத்தை கொண்டு வரும் பொழுது, அநேக டிஸப்பாயின்மெண்ட்ஸ், ஏமாற்றங்கள் வரும் பொழுது நம்முடைய மனசு பாதிக்கப்படுது. அதே மாதிரி சூழ்நிலையில் இவன் இருக்கிறான். இப்பொழுது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அந்த டைம் வந்தது, கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்தார். இப்பொழுது காவல் கடங்கிலிருந்து அவனை கொண்டு வராங்க, பேலஸுக்குள்ளே போகிறான், வெளியே வர்றான், உள்ளே போகிறான். அவனுடைய ரெடெம்ஷன் வந்து கம்ப்ளீட், அவனுக்கு குளோரிஃபிகேஷன் கிடைத்தது. ஆமென். போல நம்ம வந்து இன்னைக்கு லவோடேஷன் ஏஜ் இருக்கிறதுலே இருளான காலம் வந்து லவோதைக்கியா. இப்பொழுது நம்ம அதிக இருளான காலத்தில் ஜீவிக்கிறோம். உலகத்திலே பாவம் அதிகமாக பெருகியிருக்கிறது. அவிசுவாசம் என்கிற இருள் இப்பொழுது அதிகமாக இருக்கிறது. அதிக குழப்பங்கள் நம்ம மெசேஜில் அதிக குழப்பம். எல்லா குழப்பமும் கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அந்த பாஸ்டர் சொல்கிறார் எல்லாம் திருநெல்வேலியில் தான் எல்லா குழப்பமும் இருக்குங்கிறார். ஆனால் ஆக்சுவலாக திருநெல்வேலியில் குழப்பம் இல்லை, குழப்பம் இருக்குது தற்சமயம் அங்கே கோயம்புத்தூரில் தான் இருக்குது. அங்கே இருக்கிற போதகர்கள் தான் குழப்பங்களை ஏற்படுத்துகிறார். கூட்டத்தை வச்சு குழப்பம் பண்ணிக்கிட்டு பின்பு அதுக்கு ஒவ்வொரு வாரமும் ஆன்சர் கொடுத்துக்கிட்டு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கதா சபை அது. ஒரு வாரமும் இதாக்க குழப்பத்தை வந்து இன்னும் கொஞ்சம் குழப்பமாக்கி விடுறது. அதனால் அங்கே கூட்டம் போடுறேன்னு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. வருகிற போதர்கள் வந்து தப்பு தப்பாக போதிச்சுட்டு போகிறாங்க, அவங்களும் தப்பை ஏற்படுத்துகிறாங்க. அதனால் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க பிரபலமாகணும்னு நினைக்கிறாங்க, ஊழியக்காரங்க கூட்டம் நடத்துகிறாங்க, அங்கே போய் தேவையில்லாமல் பேசுகிறாங்க. இதை என்ன சொன்ன மற்ற ஊழியக்காரங்களையும் பற்றி பேசி சமீபத்தில் இப்பொழுது அப்படி நடந்து கொண்டிருக்கிறது பாருங்கள். அது வந்து லவோதிக்கியாக இருளாக இருக்குது. அதே மாதிரி இருள் அடைஞ்சு போயிருக்கு. கோயம்புத்தூர் இருள் அடைஞ்சு போயிருக்கு. அவர் திருநெல்வேலியில் தான் குழப்பம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எங்கே குழப்பம் இருக்குது? அது கோயம்புத்தூரில் இருக்கு. அவங்கவுங்க ஊழியத்தை அவங்கவுங்க ஒழுங்காக பார்த்துட்டு போகிறது கிடையாது. அவங்க சபையை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை ஒழுங்காக செய்யாமல் நாங்கள் பெரிய ஆளான்னு நினைக்கும் பொழுது அது அதிக குழப்பத்தில் தான் போய் முடியும். எல்லாம் இன்டலெக்சுவல் பிரீச்சர்ஸ். ஆவியில் போதிப்பதில்லை, வெளிப்பாடாக போதிப்பதில்லை, ஜனங்களுக்கு பிரயோஜனமாக அவங்கள ஆவியில் வளர்கிறதுக்கு வேண்டிய காரியங்களை போதிப்பதில்லை. தங்களை பெரிய ஞானின்னு காமிக்கும் பொழுது அது என்ன செய்யும்? அது கோயம்புத்தூரை வந்து குழப்பம் கொண்டு வந்து யூடியூப் மூலமாக மற்றவங்களுக்கும் குழப்பத்தை கொண்டு வரும். கல்வாரி டேபர்நாக்கில் கொடுக்குற செய்தியானது தெளிவை ஏற்படுத்தும். அது விசுவாசத்தை வளர செய்யும். அது ரேப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வரும், ரேப்சருக்கு ஆயத்தப்படுத்தும். அவங்கவுங்க ஒழித்து அவங்கவுங்க செய்யாமல் போகிறதுனால வருகிற வினைகள் இதெல்லாம். அதனால் ஆண்டவர் நம்மளை குழப்பத்தில் இருந்து லவோதிக்கியாவிலேருந்து ஆண்டவர் நம்மை பிரைட் ஏஜில் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இருளிலிருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறோம். நம்ம குழப்பத்தில் இல்லை, நம்ம இருளில் இல்லை, நம்ம லவோடேஷியாவிலேருந்து பிரைட் ஏஜுக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம கம் அவுட் ஆஃப் லவோடேஷியா அண்ட் கம்இன் டு த பிரைட் ஏஜ். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஒவ்வொரு விசுவாசியும் அப்படி தான் வரணும். லவோதிக்கியாவிலேருந்து ப்ராபெட் மெசேஜ் மூலமாக We must go into the bride age. யோசேப்பு பாதாளத்தில் இருந்து அவன் பேலஸுக்குள்ளே வந்தான். பாதாளத்தை விட்டு அங்கே அந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வந்தான், பேலஸுக்குள்ளே பிரவேசித்தான். அதே போல் நீங்கள் லவோதிக்கியாவிலேருந்து அந்த இருளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இப்பொழுது பிரைட் ஏஜ், மணவாட்டியின் காலம். இப்பொழுது நம்ம லவோதிக்கியாவில் இல்லை, நம்ம பிரைட் ஏஜில் இருக்கிறோம். அந்த மணவாட்டியின் காலத்துக்குள்ளே வந்திருக்கோம். இந்த மெசேஜ், இங்கே கொடுக்கப்படுகிற மெசேஜ் உங்களை வந்து வெளிச்சத்துள்ள கொண்டு வந்துருக்குது. பார்த்தீங்களா, அதுதான் யோசேப்புக்கு நடந்த அதே காரியம் தான் நமக்கு நடந்திருக்கு. கமிங் அவுட் ஆஃப் த டஞ்சன் அண்ட் கோயிங் இன் டு த பேலஸ், ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு வருகிறோம். ரொம்ப லோயஸ்டாக இருந்தவன் இப்பொழுது ரொம்ப ஹையஸ்டாக வந்துட்டான். பாதாள சிறைச்சாலை இது. ஃபஸ்ட் ஃப்ளோர் கிடையாது, அதில் கிரவுண்ட் ஃப்ளோர் கிடையாது, அடியில் அண்டர் கிரவுண்டில் இருக்கிறோம். அந்த டென்ஷனில் இருந்து ரொம்ப லோயஸ்டில் இருந்து ரொம்ப ஹையஸ்ட் சிங்காசனத்துக்கு உயர்த்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மெசேஜ் செய்யுது. அதைத்தான் ஒரு பிரசங்கியார் சொல்லணும். அதைத்தான் பிரசங்கம் பண்ணி ஒரு ஜனங்களுக்கு ரேப்சரி ஃபெய்த்தை உண்டாக்கணும். அது இதுன்னு குழப்பி விடும் பொழுது அது என்ன செய்யும்? அதை யூடியூப்பில் கொடுத்து எல்லாரும் குழப்பத்தை பார்க்க வேண்டியதாக வருது. எப்படி பாருங்கள், இதுதான் தற்சமயத்தில் கோயம்புத்தூர் குழப்பம். அதுதான் இந்த மெசேஜ் அவர் லெவலில் எல்லோரும் போகிறாங்க, லோக்கல் ப்ரீச்சர்லாம் போகிறாங்க, அங்கே போயிட்டு வெளியே வர சொல்ல குழப்பத்தோடு வர்றாங்க. நம்ம என்ன செய்கிறோம் என்றால் குழப்பத்திலிருந்து வெளியே வந்து தெளிவுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென். எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ்ல இருந்து எக்ஸ்ட்ரீம் லைட்டுக்கு வந்திருக்கிறோம். லவோதிக்கியா வந்து ரொம்ப இருள், எக்ஸ்ட்ரீம் டார்க்னஸ். பிரைட் ஏஜ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் லைட். இது பௌர்ணமி, அது வந்து அமாவாசை. அந்த டயக்ராம் வந்து லவோதிக்கியா சபை இன்றைக்கு இருள் அடைந்து இருக்கிறது. மெசேஜிலையும் அநேக சபைகள் லவோதிக்கியாவாக இருள் அடைஞ்சிருக்கிறது. நமக்கு வந்து ஃபுல்னஸ் ஆஃப் லைட் வந்திருக்கிறது. ஆமென். எழும்பி பிரகாசி உன் வெளிச்சம் வந்தது. ஹல்லேலூயா. நமக்கு பைபிள் வந்து மோர் கிளியர் அண்ட் கிளியராக மாறியிருக்கு. ஹல்லேலூயா. ராகாப்பை எடுத்துக்கொள்ளும் பொழுது, ராகாப் வந்து ஹேர்லட் ஹவுஸில் இருந்தாள், வேசியின் வீட்டில் இருந்தாள். அவள் ஒரு வேசியாக இருந்தாள். யோசுவா 2 அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம், யோசுவா 6 அதிகாரத்துலேயும் வாசிக்கிறோம். அதனால் அவள் ஒரு நாளில் இந்த மெசேஜை கேள்விப்பட்டாள். மெசேஜ் அதை அவரை கேள்விப்படும் பொழுது, 2 வேவுகாரர்கள் அவளை சந்திக்கும் பொழுது, அவள் வந்து என்ன சொன்னால், ஹேர்லட் ஹவுஸில் இருந்து சல்மோன் ஹவுஸுக்கு வருகிறாள். யூதா கோத்திரத்து பிரபுவாகிய சல்மோனை விவாகம் செய்து அவள் பெத்லேகேமில் வந்து குடியேறுகிறாள். ரேகப் கேம் அவுட் ஆஃப் ஹேர்லட் ஹவுஸ் பை ஹியரிங் த மெசேஜ் அதாவர். இந்த மெசேஜை கேட்கும் பொழுது உங்களுக்கு வந்து தெளிவு ஏற்படணும். இருக்கதையும் குழப்பி விட்டுட்டு போனா, ஒரு பாஸ்டர் வந்து ஒரு போதகர் வந்து இருக்கதையும் குழப்பி விட்டுட்டு போறார். முன்னால் வந்து அந்த பரசிங்கார் வரலன்னா அந்த குழப்பம் இருக்காது. அந்த பரசிங்கார் வந்து குழப்பத்தை ஏற்படுத்துது. எல்லாரும் குழம்பி போய் அவங்க மட்டும்தான் கோயம்புத்தூரில் குழப்பம் வந்துச்சுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டுருது. ஏன்னா இப்பொழுது எல்லாமே ஆன்லைனில் போகுது. ராகாப் அப்படி கிடையாது. அவள் மெசேஜ் அதாக அவரை கேட்டால், கேட்கும் பொழுது அவள் ஹேர்லட்டாக இருந்தவள், ஹேர்லட் ஹவுஸில் இருந்தவா, இப்பொழுது யூதா கோத்திரத்து பிறப்பு சல்மோனுடைய ஹவுஸுக்கு வந்து விட்டாள். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் அவளை லிஃப்ட் பண்ணி விட்டது. அவளை மிகுந்த உயர்ந்த ஸ்டாண்டில். அதே போல் தான் இந்த வேர்டு உங்களை அப்படி செய்யணும். நீங்கள் கேட்குற செய்தி உங்களை லிஃப்ட் பண்ண வேண்டும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு கிளியர் மைண்டு, சவுண்ட் மைண்டு வேணும். தெளிவான சிந்தை அவசியம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை அவசியம். இந்த ஹியர், இந்த மெசேஜை கேட்க கேட்க உங்களுக்கு அதிக தெளிவு ஏற்படும், அதிக விசுவாசம் ஏற்படும். அதே போல் ரூத்தை நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ரூத் வந்து மக்லோன் ஹவுஸில் இருந்தா, மோபில் இருந்தா, அவள் மெசேஜை கேட்கும் பொழுது இந்த மெசேஜ் அவளை பெத்லேமுக்கு கொண்டு வந்தது. அந்த மெசேஜ் அவளை போவாஸ் ஹவுஸுக்கு கொண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ லோயஸ்ட் பிளேஸ்லேருந்து எவ்வளோ ஹையஸ்ட் பிளேஸ் கொண்டு வந்துச்சு. அதே போல் தான் உங்களை இந்த மெசேஜ் செய்யும். நீங்கள் உண்மையிலே பிலீவ் பண்ணால், உண்மையிலே கவனமாக கேட்டிங்கன்னா அது அவிதமாக செய்கிறது. கடைசியில் உங்களை ரேப்சர்லையும் கொண்டு செல்கிறது. எவ்வளோ முக்கியம் பாருங்கள். இந்த மெசேஜ் எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்கள். உங்களை பெத்லேமுக்கு கொண்டு பின்பு போவாஸ் ஹவுஸுக்கு கொண்டு வருகிறது. அதே போல் மோசஸ் மினிஸ்ட்ரி என்ன செய்ததென்றால், அவர்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது, வெளியே கொண்டு வந்தது. பின்பு அந்த கண்டினியூஷன் ஆஃப் த ஜோசுவா மினிஸ்ட்ரி அவங்கள நியூ லேண்டுக்கு கொண்டு சொன்னது. என்ன லேண்ட் அது? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அங்கே அவர்களுக்கு வீடு இருக்கிறது, அங்கே ஒலிவ தோப்புகள் இருக்கிறது, அங்கே திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, அங்கே எல்லாமே பொன் வெள்ளி எல்லாமே இருக்கிறது. அவ்விதமான ஒரு லேண்டுக்கு, ஒரு பெட்டர் லேண்டுக்கு எகிப்திலிருந்து அங்கே கொண்டு, எது கொண்டு சென்றது? த மெசேஜ் ஆஃப் த ஹவர். மோசஸ் மினிஸ்ட்ரி அண்ட் ஜாஸ்வா மினிஸ்ட்ரி, அந்த ஊழியமானது அவர்களை வந்து அவ்விதமான ஒரு நிலைமைக்கு கொண்டு போனதென்றால், நீங்கள் இருந்த நிலைமையில் இருக்க மாட்டீங்க. 10 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலையில் இருக்க மாட்டீங்க, அல்லது 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த நிலையில் இருக்க மாட்டீங்க. இந்த மெசேஜை சின்சியராக கவனிச்சீங்கன்னா, உங்கள் லைஃப்பை டெடிக்கேட் பண்ணால் உங்களை அது லிஃப்ட் பண்ணும். ஹல்லேலூயா. அதே போல் இந்த கடைசி காலத்தில் ஜோஸ்வா அங்கே பிரதர் பென்கா மினிஸ்ட்ரி வந்தது, வில்லியம் மேரியன் பென்கா மினிஸ்ட்ரி. அது வந்து இப்பொழுது என்ன, நம்மளே சாபத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. நம்ம 969 சாபனத்தை விட்டு வெளியே வந்தோம். இப்பொழுது என்ன, ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி, தொடர்ந்து ஃபைவ்ஃபோல்டு மினிஸ்ட்ரி நம்ம வந்து எங்கே கொண்டு வந்திருக்குது? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு கொண்டு வந்திருக்கிறது, நமக்கு ரேப்சரை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இது வந்து காட்ஸ் பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மாறாதது. அவர் வந்து அடிக்கடி தன்னுடைய பிளானை மாற்ற போகிறதில்லை. அவருடைய முதல் பிளானே அதே பெர்ஃபெக்ட் தான், அதே பிளான் தான் கண்டினியூ ஆகுறது. பாருங்கள், ஆதியாமத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதே பிளான் தான். அதெல்லாம் ஒன்று, கத்தர் ஒரு ப்ராஃபட்டை கொண்டு நம்மளை வெளியே கொண்டு இப்பொழுது எல்லாம் நம்ம பிரைட் ஏஜுக்குள்ளே வந்திருக்கிறோம், நம்ம ராப்சரில் போகிறோம். எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கி இந்த மெசேஜ் ஆஃப் த ஹவர் நமக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அதை நினச்சி தான் சோத்திரம் பண்ணோம். அல்ல திகிதர்ஜி அப்படி சொன்னார், இங்கே இப்படி சொன்னார்னு போட்டு அதை போட்டு குழப்புறதா வேலை. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். அங்கே வந்து ஒரு புது கருத்தை சொல்லி இருக்கிறவங்கள குழப்பி விட்டுட்டு போகிறது. ஏற்கனவே குழப்பத்தில் இருக்கிறாங்க, கூட கொஞ்சம் குழப்பத்தில். இதுதான் அங்கே வர்ற ஊழியக்காரங்களும் அவங்களும் நல்ல மாதிரி சுவாபம் கிடையாது, நல்ல சுவாபம் மாறலை, ஸ்டேச்சர் ஆஃப் பெர்ஃபெக்ட் மேனை அடையலை, திவ்ய சுவாபம் அடையலை. அதனால் அவங்க வந்து தேவையில்லாத வந்து பேசுறது. இதுதான் இன்றைக்கி கடைசி காலத்தில் மெசேஜினுடைய நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் நம்ம வந்து பைபிள் பேட்டர்னில் இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி நம்ம வாழ்க்கையிலே நிறைவேறுது. நம்ம ரூத்து மாதிரி முன்னேறுகிறோம், நம்ம ராகா போல் வருகிறோம், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள் போல் கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறோம். ஏதோ நிஜ பிரதர் பிரணாமுக்கு பிறகு பிரைடு மினிஸ்ட்ரி வந்து நமக்கு ராப்சரிங் ஃபெய்த்தை கொண்டு வருது, நமக்கு ஃபுல் நாலேஜை கொண்டு வருகிறது. நம்மளை யாரும் குழப்ப முடியாது. அல்லேலூயா. அதெல்லாம் காட் செட் அ பேட்டர்ன். ஆண்டவர் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கிறார், வெளியே வரணும் உள்ளே வரணும். இதுதான் அவருடைய பேட்டர்ன். யோசேப்பு காவல் கடங்கிருந்து வெளியே வரணும், பேலஸுக்குள்ளே வரணும், அவன் வந்து உயர்ந்த ஸ்தானத்துக்கு வரணும். இது காட்ஸ் பேட்டர்ன். அப்படி இருக்கும்பொழுது உங்களையும் அப்படி தானே செய்வார். எங்களுக்கு பிரிசன் ஹவுஸ் அவசியம், போத்திப்ரா ஹவுஸ் அவசியம். ஏன் போத்திப்ரா ஹவுஸு? பாவத்தினால சோதிக்கப்படணும். நீ பாவம் செய்கிறியா செய்யலையான்னு பார்க்குறார். உலகத்தில் ஆண்டவர் எது கொண்டுறார்? டு பி டெஸ்டட் பை சின். பாவத்தினாலே நம்ம சோதிக்கப்படுறதுக்காக கொண்டு வருகிறார். இங்கே உலகத்தில் தான் பாவம் இருக்குது, பலவிதமான பாவங்கள் இருக்குது. நீங்கள் அதில் ஈடுபடுறீங்களா ஈடுபடாமல் உங்களை விலக்கி காத்து கொள்கிறீங்களான்னு பார்க்குறதுக்கு கொண்டு வர்றார். எல்லோரும் பாவத்தில் போய் விழுந்துட்டா, போத்திப்ரா ஹவுஸில் பாவத்தில் விழுந்துட்டா அவன் பேலஸுக்கு வர முடியுமா? ஆண்டவர் அவனை டெஸ்ட் பண்ணுறார். இங்கே பிரிசனில் என்ன டெஸ்ட் பண்ணுறாரு? விலங்கு போட்டு அவன் ஒடுக்கப்படுகிறான், அங்கே உபத்திரத்தினாலே அவனை பரிபூர்ணப்படுத்துகிறார். அதாவது டு பி டெஸ்டட் பை சின், டு பி பெர்ஃபெக்டட் பை சஃபரிங். அவன் துன்ப உபத்திரத்தினாலே அவன் பூரணப்பட வேண்டும். இந்த ரெண்டு ஹவுஸை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இதெல்லாம் ஒரு சேட்டன் பீரியடு தான். இதன் மூலமாகத்தான் அவன் பேலஸுக்கு போக முடியும். அப்பா வீட்டிலேருந்து நேராக பேலஸுக்கு போயிட முடியாது. அதுதான் நமக்கு எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்குது. ஆமென். ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன் என்ற செய்தியிலே 65வது வருஷம் 7ஆம் மாதம் 18ஆம் தேதி 121வது பேராகிராஃபில் சொல்லுகிறார், வி காட் ஹிடன் ஃபுட், ஸ்பிரிச்சுவல் ஃபுட் தட் வி ஆர் லிவிங் ஆன் த குட்னஸ் அண்ட் மெர்சி ஆஃப் த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இன் திஸ் லாஸ்ட் டேஸ். கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் நமக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தருகிறார். அது தேவனுடைய தயவும் அவருடைய இரக்கமும் நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடாக இருக்கிறது. இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு, அதுதான் குட்னஸ் அண்ட் மெர்சி, அதுதான் ஸ்பிரிச்சுவல் ஃபுட் இன் டியூ சீசன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். விண்டிகேட்டிங் ஹிம்செல்ஃப் அமங் ஹிஸ் பீப்புள், தம்முடைய ஜனங்கள் மத்தியிலே தேவன் தம்மை உறுதிப்படுத்துகிறார். ஏமென். தே வென்ட் இன் எலஜா வென்ட் பிஃபோர் த ட்ராட் செட் இன். எலியா வந்து பஞ்சம் வருவதற்கு முன்னதாக அவன் வந்து அங்கே அதை விட்டு வெளியே போனான். தேங்க் காட் ஃபார் பீயிங் இன் பிஃபோர் த ஜட்மெண்ட் செட். அதே போல் நியாய தீர்ப்பு வருவதற்கு முன்னதாக ஆண்டவர் நம்மளை மேலே கொண்டு செல்வார். நவ் இஸ் அ டைம் ஆஃப் கமிங் அவுட் அண்ட் கோயிங் இன். நவ் இஸ் அ டைம் ஆஃப் கமிங் அவுட் அண்ட் கோயிங் இன். இப்பொழுது நம்ம வெளியே வர வேண்டும். இந்த குழப்பத்திலேருந்து வெளியே வரணும். இந்த புத்தி இல்லாத கனிகளை விட்டு வெளியே வரணும். இந்த குழப்பவாதிகள் குழப்பம் கொடுக்குற பிரசங்கியாரில் விட்டு வெளியே வரணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும். தேவையில்லாத காட்டில் போய் தலையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் ரேப்சரில் போகிறக்க வேண்டிய ஆயத்தை பண்ணணும். உலகப்புறமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் சுகத்தை பெறணும். நீங்கள் ஆசீர்வாதப்படணும். அதுக்காக பிரயாசப்படுங்க. மற்றவங்களை பற்றி நமக்கு கவலை வேண்டாம். உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும். நீங்கள் ரேப்சரில் போகணும். நம்ம ஊழியம் நல்லா இருக்கணும். நம்ம அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும். நம்ம வெளியே வரணும். பிரதமர் சொல்லுகிறார், நவ் இஸ் அ டைம், இப்பொழுது அந்த நேரம், டைம் ஆஃப் கமிங் அவுட், நம்ம வெளியே வர வேண்டும், அண்ட் கோயிங் இன், உள்ளே பிரவேசிக்க வேண்டும். லவோதிக்கையிலேருந்து வெளியே வர வேண்டும், குழப்பத்திலேருந்து வெளியே வர வேண்டும். நம்ம வந்து பிரைட் ஏஜுக்குள்ளே வரணும். கெட்டிங் அவுட் ஆஃப் தீஸ் ஆர்கனைசேஷன், இந்த சோபனங்களை விட்டு வெளியே வர வேண்டும், அண்ட் கெட்டிங் இன் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் வர வேண்டும். A coming out and going in time for all true believers. Unmayana viswasigalukku. All true believers. Ella viswasigalum kediyadu. All true believers vandu innikku veliya varranga. Idhu oru kolappam pidicha sabai. Indha pastor oru kolappam pidicha oru veliya va. Coming out. And coming Christ kulla varum. Fullness of word kulla varanum. Adhu dhaan indha neram. Appadinu brother Bennett solugira. நம்ம குழப்பத்தை விட்டு வெளியே வந்து நம்ம கிறிஸ்துக்குள் வர வேண்டும், வார்த்தைக்குள் வர வேண்டும். அண்ட் டைம் ஃபார் ஆல் ட்ரூ பிலீவர்ஸ், உண்மையான விசுவாசிகள் அப்படி வர்றாங்க. எல்லா விசுவாசிகளும் கிடையாது, உண்மையான விசுவாசி. த ராப்சர் என்ற செய்தியில் 155வது பிறகுல, வி ஆர் ரைட் ஹியர் ரெடி நவ், நம்ம இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறோம். த ஒன்லி திங் த சர்ச் கமிங் அவுட் ஹேஸ் காட் டு லே பிஃபோர் த சன் டு ரிப்ரைப்பன். இப்பொழுது சபையானது வெளியே வந்து அது வந்து முற்றுவதற்கு, முதிர்ச்சி அடைவதற்காக சூரியனுடைய வெளிச்சத்திலே அது இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். சூரியனுடைய வெளிச்சத்திலே நம்ம இருந்தால் தான் வித்து முதிர்ச்சி அடையும். அதே போல் எஸ்ஓஎன், அங்கே ஒரு நெல் முதிர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அல்லது கோதுமை முதிர்ச்சி அடைய வேண்டுமென்றால் வெயில் நல்லா அடிக்கணும். அது எவ்வளவு வெயில் அடிக்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக அது முதிர்ச்சி அடைகிறது. முதிர்ச்சி அடையாதபடி களஞ்சியத்திலே சேர்க்க முடியாது. அது முற்ற வேண்டும் அந்த தானி. அந்த முற்றுவதற்கு என்ன செய்யணும் என்றால் சூரிய பிரகாசம் அதிகமாக இருக்க வேண்டும். அதே போல் இதை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வந்து வார்த்தையின் பிரசன்னத்திலே வர வேண்டும். வார்த்தை போதிக்கப்படுகிற இடத்துல வர வேண்டும். உண்மையான வார்த்தை போதிக்கப்படுகிற இடம் அந்த இடத்துலே வர வேண்டும். புத்தியில்லாத கனிகளை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். நம்ம வந்து உண்மையான வார்த்தை, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு போதிக்கிற இடத்துக்கு வர வேண்டும். அங்கே வந்து நம்ம காத்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த வார்த்தையின் பிரசன்னத்தினாலே என்ன செய்யும் என்றால் நம்ம முதிர்ச்சி அடையும். நம்ம மெச்சூர்ட் பிலீவராக மாறும். இட் இஸ் அ சென்ட் ஆஃப் த சன் தட் ரிப்பன்ஸ் த கிரெயின். அந்த சூரிய வெளிச்சம், அதிக வெளிச்சம்தான் தானியத்தை முற்ற வைக்கிறது. And so, to lay in the presence of the sun is to you expose yourself and the ever-growing strength of the revelation of the sunlight of the message of the harbor. இதை பெண்ணா விதவா சொல்கிற குமாரனுடைய வெளிச்சம், இந்த revelation of the message, இந்த நேரத்துக்குரிய அந்த வெளிப்பாட்டில் நம்மளை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்மை திறந்து நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த வெளிச்சமானது நம்மை மெச்சூர்ட் பிலீவராக மாற்றுது. அப்படி மெச்சூரிட்டி அடையாமல், பூரணம் அடையாமல் ரேப்சரில் போக முடியாது. தீய சுவாங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, குழப்பங்களெல்லாம் வச்சுக்கிட்டு, தீய புத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ரேப்சரில் போக முடியாது. அதுக்கு இந்த வார்த்தையும் வந்து அதிகமாக பிரகாசிக்கும் பொழுது அது எல்லாத்தையும், அந்த க்ரீன்னஸ், அந்த பச்சையெல்லாம் அது மாற்றி விடுகிறது, கோல்டன் கலராக மாற்றி விடுகிறது. அதனால் த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் டு கெட் பிரைட்டர் அண்ட் பிரைட்டர், கிளியர் அண்ட் கிளியரர். இப்பொழுது இந்த வெளிச்சம் என்ன செய்யணும்னா நம்மளை பிரைட்டர் அண்ட் பிரைட்டராக மாற்று, நம்மளை இன்னும் தெளிவாக மாற்று, கிளியர் அண்ட் கிளியரராக மாற்று. பிரசங்கத்தை கேட்க கேட்க, நிறைய பிரசங்கத்தை கேட்க கேட்க நீங்கள் பிரைட்டராக மாறுறீங்க, நீங்கள் ரொம்ப கிளியராக மாறுறீங்க. உங்களுக்கு ஒரு குழப்பமும் கிடையாது. எனக்கு இந்த மெசேஜில் எந்த குழப்பமும் கிடையாது, பைபிளில் எந்த குழப்பமும் கிடையாது. நம்ம வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண்கிறோம். ஆமென். சங்கீதம் 36:9
ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம்.
உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம், வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அதனால இன்னைக்கு நீங்க வெளிச்சத்தில வெளிச்சம், இன்னும் அதிக வெளிச்சம் நமக்கு வருகிறது. நடு மத்தியானம் எப்படி அந்த சூரியன் அதிக பிரகாசமாயிருக்குமோ, அதே போல இப்பொழுது நம்ம சூரிய பிரகாசத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ரூத்தினுடைய வாழ்க்கையில் சில ஸ்டேஜ் இருந்தது. முதலாவது அவள் வந்து ஃபீல்டுக்கு வந்து கதிர் பொறுக்க வேண்டும். ரெண்டாவது அவள் த்ரெஸ்ஸிங் ஃப்ளோருக்கு வர வேண்டும், தூற்றுக்களத்துக்கு வர வேண்டும். அங்கே பதர் பிரிக்கப்படுகிறது, உமி பிரிக்கப்படுகிறது. அதன் பின்பு கார்னர் களஞ்சியத்துக்கு போவாஸ் வீட்டுக்கு போகணும். இது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஸ்டேஜஸ். முதல்ல ஃபீல்டு, ரெண்டாவது த்ரெஸ்ஸிங் ஃப்ளோர், மூணாவது கார்னர். அங்கே வந்து என்ன சொன்னால், அவள் களத்துக்கு அந்த தானிய களஞ்சியத்துக்கு போகணும். ஆண்டவர் அப்படி அவளை ஸ்டேஜ் வச்சிருக்கிறார். அதே போல் ஜோசப் லைஃப்பை நம்ம பார்க்கணும். ஜோசப்பும் ஒரு வீட்டாக இருக்கிறான், ஒரு கோதுமை மணியாக இருக்கிறான். கத்தர் அவனை என்ன செய்கிறார் என்றால், அவனை வந்து ஒரு தேசத்தை ஆள வேண்டும் என்றால் அவனுக்கு கேரக்டர் அவசியம். நேராக அப்பா வீட்டில் இருந்து அவன் வந்து பார்வானுடைய வீட்டுக்கு போனால் அவனுக்கு கேரக்டர் டிவலப் ஆகாது. அவனை போத்திப்ரா ஹவுஸுக்கும் பிரீசன் ஹவுஸுக்கும் கொண்டு சொல்லணும். அங்கே வந்து அவன் பாவம் செய்கிறானா செய்ய மாட்டானா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது அவன் பாவம் செய்யலை. அங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்குறார், அதில் அவன் ஜெயிச்சிட்டான். அதுக்கு பேர் பிரீசன் ஹவுஸில் அவனுக்கு எந்த ஜென்ரல் எல்லா நினைப்பு வருது. நம்ம தம்பி அண்ணம்மார்கள்லாம் இந்த வேலை பண்ணிட்டாங்களே, நம்ம லைஃபே கெடுத்து விட்டாங்களே. அந்த போத்திப்ராவின் மனைவி ஈவில் உமன், அவள் என்ன வந்து என் பொய் சொல்லி அபாண்டமான பழியை போட்டு என் வாழ்க்கையிலே இவ்வளோ சீரழிச்சு போட்டாளே, இந்த நிலையில் நான் இருக்கிறதுக்கு இவங்க தானே காரணம். இவ்விதமாக அவன் ஃபீல் பண்ணுறான், மைண்ட் பேட்டில் அவனுக்கு இருக்கிறது. அந்த மைண்டு, அந்த இன்னர் மைண்ட் அந்த பிரிசன் ஹவுஸில் இருக்கிறான். அதுலேருந்து ஆண்டவர் என்னைக்கு எனக்கு விடுதலை தருவாரோ, ஏதோ அவர் எனக்கு சொப்பனை அப்படி கொடுத்துருக்கிறாரு, அது கண்டிப்பாக நிறைவேறும். ஆனால் இப்பொழுது நான் இந்த மாதிரி ஒரு சிறைச்சாலையில் இருக்கிறேனே, என் மைண்டும் ஒரு சிறைச்சாலையில் இருக்குது, என் பாடியும் சிறைச்சாலையில் இருக்கு, என்னைக்கு எனக்கு விடுதலை கிடைக்குமோ என்று, அது கிடைக்குமோ எப்படின்னு தெரியலையே, இதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சான்ஸே இல்லையே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் ஏற்படுகிறது, ஒரு சந்தேகம் கூட அவனுக்கு ஏற்பட்டு. அதனால்தான் அந்த பானப்பாத்துக்காரன்ட்ட சொல்லியிருக்கிறான், நீ ராஜாட்ட போகும் பொழுது என்னை பற்றி சொல்லி நீ இதிலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும், நான் இங்கே வர்றதுக்கு எந்த தவறும் செய்யலை, அதனால் ராஜாவுக்கு கண்களில் தயை கிடச்சி நான் வெளியே வரணும், நீ ராஜாட்ட சொல்லுன்னா அவனுக்கு ஒரு டவுட் ஏற்பட்டு விட்டது. அவனுடைய மைண்டில் அவிதமான போகிறான், ஏனென்றால் அவனுடைய சூழ்நிலைகள் அவிதமாக இருக்குது. அவனுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ், அவனுடைய சிச்சுவேஷன் அவனை வந்து ஒரு சிறைச்சாலையிலே கொண்டு வந்து விட்டது. இவ்விதமான ஒரு நிலையில் இருக்கிறான். கத்தர் அவனுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு காமிக்கலை. ஆனால் ஆண்டவர் அவனை வச்சிருக்கிற அவனை பேலஸுக்கு கொண்டு வரணும். இப்பொழுது இந்த பேட்டில் அவனுக்கு இருக்கிறது. அவனை டெஸ்ட் பண்ணி பார்க்குறார், அவனுக்கு ட்ரையல் அங்கே வருகிறது. ஆனால் அவன் பொறுமையோடு இருக்கிறான், அவனுடைய வேலைக்காக காத்திருக்கிறான். கத்தர் என்ன செய்தார் என்றால் அவனை வெளியே கொண்டு உள்ளே கொண்டு போயிட்டார். ஹல்லேலூயா. ரெடெம்ப்ஷன் இஸ் கம்ப்ளீட். அவனுக்கு குளோரிஃபிகேஷன் வந்து விட்டது. அதே போல தான் நமக்கு லோயஸ்ட் பிளேஸில் இருந்து எக்ஸால்ட்டட் டு த வெரி ஹையஸ்ட் பிளேஸ், இருக்கிறதுலே மிக உயர்ந்த ஸ்தானத்துக்கு போய்விட்டான். அதே போல் தான் கத்தர் உங்களை தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ரொம்ப ஹையஸ்ட் ஸ்தானத்துக்கு கொண்டு வரும். அவங்களுடைய கேரக்டரை டிவலப் பண்ண வேண்டும். அந்த கேரக்டர் இல்லாதபடி ஆளுகை செய்ய முடியாது. உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன், 117வது அங்கே பேஜ் 1வது இதில் சிமீரியன் சர்ச் ஏஜில் பிரதப்பெண்ணா விதமாக சொல்லுகிறார், அன்லஸ் வி சஃபர் வித் ஹிம் வி கேனாட் ரெயின் வித் ஹிம். அவரோடு கூட நாம் பாடுகளை சகிக்கவில்லை என்றால் அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியாது. யூ ஹேவ் டு சஃபர் டு ரெயின். நீங்கள் வந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் வந்து துன்பப்பட வேண்டும். த ரீசன் ஃபார் திஸ் இஸ் தட் கேரக்டர் சிம்பிளி இஸ் நெவர் மெய்டு வித்தவுட் சஃபரிங். அதுக்கு காரணம் என்னவென்றால், உங்கள் கேரக்டர் வந்து உபத்திரம் இல்லாதபடி கேரக்டர் உருவாகாது. கேரக்டர் இஸ் அ விக்டரி, நாட் எ கிஃப்ட். கேரக்டர் என்பது அது ஒரு ஜெயமாக இருக்கிறது, அது ஒரு வரம் அல்ல. A man without character can't reign because power apart from character is satanic. ஒரு மனுஷனுக்கு நல்ல சுவாபம் இல்லை என்றால் அவன் ஆளுகை செய்ய முடியாது. உலகத்தில் எலெக்ட் பண்ணிடுவாங்க, அவங்க யாரெல்லாமோ எலெக்ட் பண்ணுவாங்க, அவங்க கேரக்டர் இருக்குன்னா பார்ப்பாங்க, பார்க்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படியாப்பட்டவங்கள ஆளுகை செய்ய முடியும். 1000 வருஷ அரசாட்சியில் ஆளுகை செய்ய முடியாது. இங்கே கேரக்டரை வந்து பரிபூர்ணப்படுத்துகிறார். Without character can't reign because power apart from character is satanic. ஒரு மனுஷனுக்கு ஆளுகை கொடுக்கும் பொழுது அவனுக்கு குணாதிசயம் இல்லை என்றால் அது சாட்டானிக், அது சாத்தானது. பட் பவர் வித் கேரக்டர் இஸ் ஃபிட் டு ரூல். ஆனால் அவனுக்கு வந்து நல்ல குணாதிசயம் இருக்கும் என்றால் ஆளுகை செய்வதற்கு அவன் தகுதியானவனாய் இருக்கிறான். The little temporary suffering, இந்த தற்காலமான ஒரு உபத்திரவங்கள், we go through now, இப்பொழுது நாம் அதன் வழியாய் போய்கொண்டிருக்கிறோம் வந்து, அது வந்து என்னன்னா, now is not worthy to compare to the tremendous glory that will be revealed in us when he comes. அவர் வரும்பொழுது அவர் நமக்கு கொடுக்கிற மகிமையானது இது, அதற்கு இந்த உபத்திரம் ஒப்பிடத்தக்கது அல்ல. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்ம இடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது. இதெல்லாம் சின்ன கொஞ்சம் உபத்திரம் தான், கொஞ்ச நேரம் உபத்திரம். நீங்கள் 1000 வருஷம் ஆளுகை செய். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் அதை நினச்சி பார்த்தோம். இப்போ இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நம்ம உலகத்தில் ஒரு மாம்ச சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 70 வருஷம் மேக்சிமம், 80 வருஷம் உயிரோடு வாழலாம். அதுக்கு மேலே வாழ்கிறது கடினம். கொஞ்ச நாள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதே உலகத்தில் நீங்கள் மறுபடியும் வரப்போகிறீங்களே, இதே உலகத்தில் நீங்கள் மறுபடியும் போகிறோம், இந்த நிலையில் இருக்க போகிறதில்ல. இந்த மாதிரி வியாதி பிடிச்சது, உபத்திரம் பிடிச்ச, வேதனை பிடிச்ச சரீரத்தில் இருக்க போகிறதில்ல, இந்த பாவிகளோடு இருக்க போகிறதில்ல. இந்த உலகத்தை, இதே உலகத்தில் நம்ம மறுபடியும் வரப்போகிறோம். மறுபடியும் வந்து 1000 வருஷம் ஆளுகை செய்ய போகிறோம். உலகம் செழிப்பாக இருக்கும். இது வந்து எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் அதை அவர் உங்களை கொண்டு வருது. இப்போ படுகிற உபத்திரம், கொஞ்ச காலம் படுகிற உபத்திரம் வந்து அது இனி நமக்கு வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவே அல்ல. இப்பொழுது இந்த உபத்திரம் தான் நம்மளை கேரக்டரை பரிபூர்ணப்படுத்துகிறது. அதனால் ஜோசப்புக்கு அந்த பிரிசன் ஹவுஸ், போத்திப்பிரா ஹவுஸை வச்சு அவனுடைய கேரக்டர் அவர் மோல்டு பண்ணுகிறார். அவனை மோல்டு பண்ணி அவன் ஃபிட்டான உடனே காவல் கடங்க விட்டு வெளியே வருகிறான். இதோ அவன் என்ன செய்கிறான் என்றால், பாரோவுடைய அரண்மனைக்குள்ளே போய் அவன் எகிப்தினுடைய ரூலராக மாறுகிறான். அதே போல் ஆண்டவர் நம்மளை இந்த பாடியிலேருந்து, உலகத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து நம்ம 7 இயர்ஸ் வெட்டிங் சப்பரில் இருப்போம். அதுக்கு பிறகு உடனே உலகத்தை வந்து ஆளுகை செய்வோம். இதே உலகத்துக்கு நம்ம திருப்பி வரப்போகிறோம். இந்த மெசேஜ் உங்களுக்கு அவ்வளோ பெரிய பிளஸிங்கை கொடுக்குறது. இப்போ நீங்கள் கொஞ்ச காலம் பலவிதமான சிக்ஷையை ஆண்டவர் கொடுத்து உங்களை மோல்டு பண்ணுவது உங்களுக்கு கடினமாக தெரியலாம். நீங்கள் இதில் உண்மையாக இருந்தால், வார்த்தைக்குன்னு உண்மையாக இருந்தால், நீங்கள் ரியல் பிலீவராக இருந்தால், நீங்கள் மெச்சூரிட்டி அடைந்தால், நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் கம்பேர் பண்ணவே ஒப்பிடத்தக்க விதல்ல. ஹல்லேலூயா. சங்கீதம் 106:7 வாசிக்கலாம்.
எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள்.
ஏதோ சங்கீதக்காரன் சொல்றேன், எங்களுடைய பிதாக்கள், எங்களுடைய முன்னோர்கள் உம்முடைய அதிசயங்களை உணரவில்லை, உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமல் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் ஃபாதர்ஸ் அண்டர்ஸ்டுட் நாட் த வண்டர்ஸ் இன் எஜிப்ட், தே ரிமெம்பர் நாட் த மல்டிடியூட் ஆஃப் தை மெர்சிஸ் பட் ப்ரொவோக்டு ஹிம் அட் த சி, ஈவன் அட் த ரெட் சி. எங்களுடைய பிதாக்கள் உம்முடைய அதிசயங்களை உணரலை. ஆண்டவர் எவ்வளோ அற்புதங்களை செய்தார் எகிப்தில், எவ்வளோ அற்புதங்களை செய்தார், அவ்வளோ எவ்வளோ கிருபை அவங்களுக்கு கொடுத்தார். அந்த கிருபையும் அந்த அற்புதங்களை நினையாமல் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார். பட் ப்ரோக்டு ஹிம் அட் த சி, ஈவன் அட் த ரெட் சி. அந்த சிவந்த சமுத்திரத்தின் ஓரத்திலே கலகம் பண்ணினார். அதே போல் நம்ம நிறைய நேரத்தில் ஆண்டவர் மேலே சலிச்சுக்கிடுவோம். ஆண்டவர் என்ன இப்படி பண்ணுறாரு, பாடி ரொம்ப உபத்திரம் கொடுக்குது, வயசாக நிறையா உபத்திரம் கொடுக்கும். அதனால் இவ்வளோ உபத்திரம் கொடுக்குது, எவ்வளோ நாள் தான் இதை சகிச்சு கொண்டிருக்கிறது, இப்படியா சில நேரத்தில் நம்ம சலிப்படைஞ்சிரும். ஈஸ்வர ஜனங்கள் அவ்விதமாக தான் தே ப்ரொவோக்டு காட், தேவனை அவள் விரோதமாக கலகப்படைய சிவந்த சமுத்திர பக்கத்தில் வரும் பொழுது எங்களுக்கு கலரக்குழி இல்லைன்னா இங்கே கொண்டுந்தீர், நாங்கள் பார்வனால் எல்லாருமே சாக வேண்டுமா, இப்படி வந்து அவர்கள் வந்து ஆண்டவருக்கு விரோதமாக கலகம் பண்ணினார்கள். அது ஏனென்றால் அவங்களுடைய தேவனுடைய வழியை அவர்கள் அறியவில்லை. ஆண்டவருடைய நோக்கம் என்னென்னா அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். காட்ஸ் டிசைர் இஸ் டு அப்சல்யூட்லி பிளஸ் ஹிம், பிளஸ் தம், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களை ரொம்ப ஆசீர்வதிக்க வேண்டும் தான் மனசில் நினச்சிட்டு இருக்கார். அதே போல் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும் தான் நினைக்கிறார். ஆனால் வாழ்க்கையில் வந்து அந்த உபத்திரங்கள் வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் என்றால் நம்ம சோர்ந்து போகிறோம் அல்லது சலிப்படைகிறோம். சில நேரங்களிலே நம்ம வந்து முறுமுறுக்குகிறோம். ஏனென்றால் அவருடைய வழியை நம்ம அறியவில்லை, நம்ம வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோம், அவருடைய வழியை வந்து தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவங்கள கானான் தேசத்தை சுதந்திரிக்க வைக்கணும்னா அவங்கள வந்து பெர்ஃபெக்ட் பண்ண வேண்டும், அவங்கள சாங்டிஃபை பண்ண வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும், அவங்களுடைய விசுவாசத்தை சோதித்து பார்க்க வேண்டும். அதான் உபாகம் 2:2 அவங்க உள்ளத்தில் உள்ளதை அவங்க அறிய வேண்டும். 2 வாசிக்கலாம்.
தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமாலும் வனாந்திரத்தை நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாய்.
40 வருஷம் வனாந்திரத்தில் நடத்தி வந்தா உன் உள்ளத்தில் உள்ளதை நீ அறிய வேண்டும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியதான் செய்யும். நீ எப்படியாப்பட்டவங்க தான் அறிஞ்சு கொள்ளும். நீ நல்ல விசுவாசி கிடையாது, நீ வந்து கலகம் பண்ணுறவன், ஒழுங்காக கீழ்ப்படிவது கிடையாது, உண்மையான பயிற்சி உனக்கு கிடையாது அப்படிங்கிறத நீ அறியணும். நீ கலகக்காரன், உங்கிட்ட இருக்க சுவாபத்தை நீ அறியணும். சிலர் வந்து தங்களுடைய சுவாபத்தை அறிய மாட்டாங்க, மற்றவங்களெல்லாம் பார்ப்பாங்க. உன்னுடைய சுவாபத்தை, உன்னுடைய பேட் நேச்சரை நீ அறிய வேண்டும், உன்னுடைய ஓல்டு நேச்சரை அறிய வேண்டும். அதுக்காக தான் வனாந்தரத்தில் கொண்டு நீ அதை அறிக்கை செய்து நீ தேவனோடு ஒப்புரவாக வேண்டும். நீ நல்ல கேரக்டர் பெற வேண்டும். அப்பொழுது தான் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியும். உன்னை அங்கே டெஸ்ட் பண்ணுகிறார் என்று கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மோசை மூலமாக சொல்லுகிறார். உன்னை பசியினால் வருத்தி நீ என்ன செய்கிறா, முறுமுறுக்கிறியா அல்லது ஆண்டவர்கிட்ட கேட்குறியா அப்படின்னு ஆண்டவர் அவனை பசி அவளை பசியினால் வருத்தினார். அங்கே தண்ணீர் இல்லாமல் அவளை அவனை வருத்தினார். இப்படி பல டெஸ்டிங் பண்ணும் பொழுது அவங்க உள்ளத்தில் இருக்கிற புத்தியை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க கலக குணம் உள்ளவர்கள், வணங்கா கழுத்துள்ள மக்கள், ஸ்டீப் நெக்ட் பீப்புள், நன்றி அறிவில்லாதவர்கள் என்பதை அவங்க இதயத்தில் இருக்கிறத அவங்களுக்கு வெளியே. அதே போல் நமக்கும் இன்னைக்கு வனாந்திரத்தில் குணர்ந்திருக்கிற இந்த உலக வாழ்க்கை, வனாந்திர வாழ்க்கை உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்குற, உங்களை இதயத்தில் இருக்கிறது என்னதுன்னு பார்க்குறார். அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவங்கள் தான் அவங்க வந்து அவங்க குறைய அவங்களையே பார்த்து தேவனிடத்தில் ஒப்புரவாகி அவங்க பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், மெச்சூரிட்டி அடைய வேண்டும், முதிர்ச்சி அடைய வந்தால்தான் அவங்க கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை சுதந்திரிக்கும். யோசுவா காலில் இப்போ வந்து முதிர்ச்சி அடைஞ்சாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆண்டவர் நம்மளை இப்படி சோதிக்கிறாரு, இவ்வளோ உபத்திரம் கொடுக்குறாருன்னு நினச்சாங்க. அது எதுக்காக செய்கிறாருன்னு தெரியல. அவங்கள வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக, அந்த கானான் தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு தகுதிப்படுத்துவதற்காக, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக அப்படி செய்கிறார். அவர் தம்முடைய அற்புதங்களை விளங்க செய்யும்படியாக அவர் யெகோவாயராக இருக்கிறார், அவர் ஏல்சடாயாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துறதுக்கு தான் செய்கிறார். நீ அவங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல. தே டின் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ், தேவனுடைய வழியை அறியவில்லை. யோசேப்பும் அதை அறியாமல் தான் இருந்தான், எல்லாரும் அதை அறியாமல் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன செய்கிறார்கள் என்றால் அவள் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் பொழுது இழந்து போகிறாங்க, அதை தோல்வி அடைஞ்சு போகிறாங்க. ரூத்தை நம்ம பார்க்கும் பொழுது அவருடைய ஓல் லைஃப்பை விட்டு வெளியே வருகிறார், மோபிய லைஃப்பை விட்டு வெளியே வருகிறார். அதுக்கு பிறகு அவள் லேபர் இன் த ஃபீல்டு, இதோ அவள் வந்து இப்போ கதிர்பொறுக்கிறாள், வேலை செய்கிறாள். அதன் பின்பு அவள் வந்து த்ரெஸ்ஸிங் ஃப்ளோருக்கு வரும் பொழுது அவளுக்கு தானே சக் அந்த பதரெல்லாம் அங்கே அப்புறப்படுத்தப்படுது. 3 அவள் வந்து தூற்றுக்களத்துக்கு வருகிறாள். அதன் பின்பு 4 களஞ்சியத்திலே சேர்க்கப்படுகிறாள். கோதுமைக்கு என்ன அதாவது அது வந்து அவளுக்கு ஒரு கோதுமை வந்து வயலில் இருக்கும் பொழுது அவள் வயலில் இருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க, கோதுமை வந்து தூத்துக்களத்துக்கு போகும்பொழுது இவளும் தூத்துக்களத்துக்கு போகிறான், கோதுமை வந்து களஞ்சியத்துக்கு போவாசு வீட்டுக்கு போகும் பொழுது இவளும் போவாசு வீட்டுக்கு போயிருதான். அவள் ஒரு கோதுமை மணி. அதே போல் நம்ம கோதுமையாக இருக்க வேண்டும். நமக்கு இந்த ஸ்டேஜை சான்றவர் வச்சிருக்கிறார். இந்த ஸ்டேஜை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்ம லைஃப்பில் ஆண்டவர் இப்பொழுது இந்த ஸ்டேஜ் வச்சிருக்கிறார் அப்படின்னு நினச்சோம்னா முடிவு நமக்கு ஆசிர்வாத். வி மஸ்ட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ். தேவனுடைய வழிகளை நம்ம தவறாக புரியக்கூடாது, நம்ம டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. நம்முடைய பாடி என்ன ஃபிசிக்கல் அங்கே பிரிசனில் இல்லை, நம்முடைய மைண்டு பிரிசனில் இருக்குது. அநேக நேரத்தில் நம்ம மைண்டு போராட்டம் கொடுக்கறது. யோசேப்பை நீங்கள் கவனித்து பார்க்கும் பொழுது அவனுடைய ஆரிஜின் அவனுக்கு தெரியும், அவனுடைய முடிவும் அவனுக்கு தெரியும், மத்தியில் என்ன நடக்குன்னு தெரியாது. இதுதான் உங்களுக்கு ஆரிஜின் தெரியும், எங்கே இருந்த நான் தேவனுடைய சிந்தையிலேருந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய சிந்தையிலேருந்து ஒரு பெற்றோர்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். வி கேம் ஃப்ரம் காட். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னதாக நம்மை கிறிஸ்துக்குள் தெரிந்து கொண்டார். அதனால் நம்ம அங்கே இருந்தோம், நம்முடைய துவக்கம் அங்கே இருக்கிறது. இப்பொழுது இன்னும் மத்தியில் இருக்கிறோம். நம்ம முடிவு வந்து ரேப்சரில் போகிறோன்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு துவக்கமும் தெரியும், நம்முடைய முடிவும் தெரியும். ஆனால் மத்தியில், பாதையின் மத்தியில் என்ன இருக்குன்னு நமக்கு ஆண்டவர் அதை வெளிப்படுத்தலை. நாளைக்கு என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் வாழ்க்கையில் முடிவு வரைக்கும் என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று ஷேர், நான் ரேப்சரில் கண்டிப்பாக போவேன். ஹல்லேலூயா. நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நான் தேவனத்துலேருந்து வந்திருக்கிறேன், அது நமக்கு தெரியுது. ஆனால் இந்த உலகத்தில் நாளைக்கு என்ன நடக்கணும்னு நமக்கு தெரியாது. அதே போல் தான் யோசேப்பு வந்து அவனுக்கு துவக்கம் தெரிகிறது. உலக தோற்றத்துக்கு முன்னாக அவன் தேவனால் தெரிந்து கொண்டிருப்பான். அந்த 12 பேரில் அவனை அவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் வாழ்க்கையிலே அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவான், எல்லாரும் அவனை வணங்குவார்கள். அவனுடைய முடிவும் தெரியுது, ஆனால் மத்தியில் என்ன நடக்குன்னு தெரியலையே. இந்த சகோதரமார்கள் இப்படி அவனை வந்து ரொம்ப வந்து கேவலமாக நடத்தியிருக்காங்க, ரொம்ப அற்பமாக சீப்பாக நடத்தியிருக்கிறாங்க. ஏதோ போத்திப்பிராவின் மனைவி இவ்வளவு வந்து அவமானத்தை ஏற்படுத்தி பொய்யான பழியை போட்டு இப்படிலாம் செய்திருக்கா, அது தெரியுமா தெரியாது. அவன் சிறைச்சாலையில் போய் இருப்பான்னு தெரியுமா தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஹல்லேலூயா. மத்தியில் இருக்கதை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த மாட்டார். நமக்கு முடிவு தெரியும், ரேச்சரில் கண்டிப்பாக நான் போவேன். இந்த கல்வரி டேபர்நாக்கில் இங்கே கொடுக்குற செய்தியை உண்மையாக ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக ரேப்சரில் போவாங்க. நம்ம முடிவு தெரியும், ஆனால் மத்தியில் என்ன நடக்குன்னு தெரியாது. God showed him his end from the beginning, but hid the middle part of the trials of his life from him. இதோ அவன் வந்து அவன் வாழ்க்கையில் வருகிற சோதனைகளை ஆண்டவர் அவனுக்கு மறைத்து விட்டார். அதே போல தான் நமக்கு மறைத்திருக்கிறார். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், இதை கத்தர் தம்பியா எப்படி ஆயிலும் வார்த்தையை நிறைவேற்றுவார்னு சொல்லி எல்லாத்துலேயும் சோத்திரம் பண்ணும், ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். ஆமென். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நன்மையால் நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஓப்பன் தை மவுத் வைட் அண்ட் ஐ வில் ஃபில் இட். நான் அதை நிரப்புவேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த ரெட் சி அங்கே குறுக்கே இருக்குன்னு தெரியாது. அதே போல் யோசேப்புக்கு அந்த பிரிசன் ஹவுஸ் போத்திப்ரா ஹவுஸ் இருக்குன்னு அவனுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரெட்சி இல்லாமல் அவங்க ப்ராமிஸ் லேண்டு போக முடியாது. அதே போல் பிரிசன் ஹவுஸ் இல்லாமல் யோசேப்பு அந்த பேரா ஹவுஸுக்கு போக முடியாது. அதே போல் தான் ஆண்டவர் நம்ம வச்சிருக்கிறார். அதனால் நம்ம எந்த உபத்திரங்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அது நம்மை பரிபூர்ணப்படுத்துகிறது. ஆமீன். நம்ம டவுட் இருக்கக்கூடாது, சந்தேகமே இருக்கக்கூடாது. நிச்சயமாக நான் ரேப்சரில் போகிறேன், இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். ஆமீன். அதனால் அந்த விசுவாசத்தை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம லைஃப்பில் ஆண்டவர் ஒரு ஸ்டோரியை எழுதுகிறார். பைபிள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது படிக்க. ஏன் இன்ட்ரெஸ்டாக இருக்குது? நீங்கள் யோசேப்பு சரித்திரத்தை ஆதியாகமம் 37 படிப்பீங்க. உண்மையிலே நீங்கள் பைபிள் படிக்கல இன்ட்ரெஸ்டாக இருந்தால் 37 ஆரம்பித்தா 50 வரைக்கும் படிப்பீங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி, யோசேப்பு ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதே போல் ரூத்து புஸ்தகத்தில் 4 இருக்குது. நம்ம அதை படிக்க ஆரம்பித்தா 4 படிக்காமல் விட மாட்டோம். இப்படி பைபிளில் ஒரு ஸ்டோரியா ரெண்டு ஸ்டோரியா நிறைய ஸ்டோரி இருக்குது. ஏசு கிறிஸ்து சொன்ன ஓமை எல்லாமே ஒரு ஸ்டோரி தான். இளையகுமாரனை பற்றிய ஸ்டோரி இன்னும் எத்தனை ஸ்டோரி சொல்லியிருக்கிறார். ஏன் பைபிளில் நிறைய ஸ்டோரி ஆண்டவர் எழுதியிருக்கிறார் என்றால், நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டாக அதை படிக்கிறோம். பைபிள் வந்து போர் அடிக்கிற புஸ்தகம் கிடையாது, ஒரு சட்டத்திட்டங்கள் மட்டும் கிடையாது, இதில் நிறைய ஸ்டோரி அநேகருடைய வாழ்க்கை அங்கே எழுதப்பட்டிருக்கு. இப்போ யோசேப்பு ஸ்டோரி ரொம்ப அதிகாரம் இருக்குது, 37 அதிகாரத்துலேருந்து 38 அதிகாரத்தை தவிர மற்ற எல்லாமே யோசேப்பினுடைய வாழ்க்கையை தான் சொல்லுது. ஸோ கிரேட் ஸ்டோரி. எத்தனை பேர் ஸ்டோரியை லைக் பண்ணுறோம்? ஆண்டவர் தெரியும் நம்ம ஸ்டோரியை லைக் பண்ணுறோன்னு, அவருக்கு தெரியும். காட் மேட் அஸ் டு லவ் ஸ்டோரிஸ், குட் ஸ்டோரிஸ், நல்ல கதைகளை படிக்க நம்ம விரும்புகிறோம். அதுக்கு தான் நாவல் படிக்கிறாங்க, நிறைய பேர் நாவல் படிக்கிறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு கதை படிக்கணும்னு ஆசை. இந்த பைபிளில் வந்து குட் ஸ்டோரிஸ் இருக்குது. ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய லைஃப்பை வந்து, அவங்களுடைய லைஃப் மிஸ்ட்ரியை ஒரு ஸ்டோரியாக எழுதியிருக்கிறார். அதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்றால், காட் இஸ் ரைட்டிங் த மிஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ் ஓன் லைஃப். தன்னுடைய சொந்த வாழ்க்கையே இன்னொருத்தர் லைஃப்பில் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த லைஃப் ஸ்டோரியை இன்னொருத்தருடைய லைஃப்பில் எழுதுகிறார். அதுதான் அங்கே ஆச்சரியமான காரியம். இதுதான் உலகப்புறமாக நாவல் படிப்பதுக்கும் பைபிள் படிப்பதுக்கும் வித்தியாசம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவர் தன்னுடைய ஓன் லைஃப் ஸ்டோரியை இன்னொருத்தர் லைஃப்பில் அவர் எழுதுகிறார். யோசேப்புடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாழ்க்கையை அங்கே எழுதுகிறார். எவ்வளோ பெரிய அதிசயம் பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அதனால் ஜோசப் வாஸ் ஏ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை அவன் வாழ்க்கையில் எழுதுகிறார். அதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஸ்டோரியை எழுதுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையை வாழுகிறீங்க. You are reproducing the life of Jesus Christ. இதுதான் இந்த நேரத்துக்குரிய மெசேஜ். இதை விட்டுட்டு தீர்க்கதரிசி அதை சொன்னார் இதை சொன்னார்னு குழப்பத்தை ஏற்படுத்துகிறதா வேலை? அதுதான் கோயம்புத்தூரில் தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குழப்பம் ஒழிகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். அதனால் பாருங்கள், குழப்பத்தை கொண்டு வருதில்லை. நம்ம இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை ரீப்ரொடியூஸ் பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கையை, அவருடைய சொந்த வாழ்க்கையை என் வாழ்க்கையில் அவர் எழுதுகிறார். யோசேப்பு வாழ்க்கையில் அங்கே ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப் எழுதப்படுது. மோசே லைஃப்பில் ஜீசஸ் கிரைஸ்ட் லைஃப்பை எழுதுகிறார். தாவீது வாழ்க்கையில் அவர் தன்னுடைய லைஃப்பை எழுதுகிறார். போவாஸ் வாழ்க்கையில் தன்னுடைய லைஃப்பை எழுதுகிறார். பாருங்கள், இதுதான் மிஸ்ட்ரி. இதுதான் உலகத்து புஸ்தத்துக்கும் பைபிளுக்கும் வித்தியாசம். ஏன் லைஃப்பில் அவர் ஸ்டோரியை எழுதுகிறார்? பிரதர் பிரானம் தன்னுடைய லைஃப் ஸ்டோரியை அவர் நிறைய முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். என்னென்னா அவர் லைஃப் ஸ்டோரி வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் அங்கே எழுதப்படுது. அவருடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து தான் முன்பு செய்த அதே ஊழியத்தை செய்து அவருடைய லைஃப்பில் போய் தன்னுடைய ஸ்டோரி அங்கே எழுதுகிறார். அதே போல் உங்கள் லைஃப்பில் இயேசு கிறிஸ்துவின் ஸ்டோரி எழுதப்பட்டால் நீங்கள் நிச்சயமாக பிரைடு தான். இதுதான் ஐடென்டிஃபிகேஷன். நீங்கள் பிரைடுங்கிறதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் அதுதான். என் லைஃப்பில் அவர் ஸ்டோரி எழுதுகிறார். என் லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என் லைஃப் ஒரு மிஸ்ட்ரியாக இருக்குது. மற்றவங்களை போல இல்லை. நான் தனித்தன்மையுடையவனாக இருக்கிறேன். ஐ ஆம் அன் ஆட் பால். ஏனென்றால் என்னுடைய லைஃப்பில் அவர் லைஃப்பை கொண்டு எழுதுகிறார். இதுதான், இதுக்காகத்தான் இந்த உபத்திரங்கள், இந்த போராட்டங்கள், இந்த பிரிசன் ஹவுஸ், எல்லா போத்திப்ரா ஹவுஸ், இதை என்ன ஜென்ரல் எல்லாமே அங்கே ரெண்டு அங்கே வந்து குற்றவாளிகள் வருது. எல்லாமே கரெக்டாக இருக்குது. அவன் டஞ்சன் போனது, இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு போனது அடையாளம். ரெண்டு கள்ளர் மத்தியில் இயேசு கிறிஸ்து தொங்கினது, இதோ அவன் வந்து அந்த சிறைச்சாலையில் அந்த ரெண்டு அந்த குற்றவாளிகள் மத்தியில் இருக்கிறது. ரெண்டு அதே போல் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டது இயேசு கிறிஸ்து, 30 வெள்ளிக்காசு யூதாசுக்கு விற்று போடுறது. இதோ அவர் தகப்பனுக்கு பிரியமான குமாரனாக இருந்தான், இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு ஒரே நேசகுமாரனாக இருந்தான். எல்லாம் நிறையா எவ்வளோ நூற்றுக்கணக்கான பாயிண்ட் சொல்லலாம். அதனால் ஜோசப் லைஃப்பில் வந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில் உங்கள் லைஃப்பில் எழுதுகிறாரா? என் லைஃப்பில் எழுதிருக்கிட்டே இருக்கிறார். என் லைஃப் ஜீசஸ் லைஃப்பை ப்ரைட் அங்கே ரெஃப்ளைட் பண்ணுதான். இவன் தான் அந்த ஆள் தான் உண்மையான ஊழியக்காரன். அந்த விசுவாசி தான் உண்மையான விசுவாசி. இந்த மெசேஜ் அப்படி கொண்டு வருது. அதுதான் பெர்ஃபெக்ஷன். இதை விட்டுட்டு தேவையில்லாத காரியங்களை புலம்பிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒருத்தரையும் ராப்சருக்கு வழி நடத்தாது. உன் லைஃப்ல அதை எழுதியிருக்கிறாரா? இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் மிஸ்ட்ரி. அதுதான் நம்முடைய ஃபர்ஸ்ட் பேத்து வந்து நம்ம வந்து ஹியூமன் பாடியில் கொண்டு வந்தது, மனுஷிக சரீரத்தில் கொண்டு வந்தது. அப்படியாக உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் பேத், டேட் ஆஃப் பேர்த், அதுதான் நம்ம உலகத்தில் வந்த நாள். அதுதான் டேட் ஆஃப் பேர்த். தாயின் கர்ப்பத்திலேருந்து உலகத்துக்கு வந்தோம். நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளில் மெசேஜ் நம்மளை கிராஸ் பண்ணுது. ஈகிள் வந்து கிரை பண்ணுகிறது. ஈகிள் வந்து கூக்கரில் இடும் பொழுது உடனே நம்ம ரெக்கனைஸ் பண்ணுறோம், நமக்குள்ளே சீட் ஜீன் ஆஃப் லைஃப் ஆர்டர் பேஸ் பண்ணி வச்சுருக்கிறார். அந்த ஜீவை வித்து நமக்குள்ளே ப்ரீஸ் அங்கே பிரசன் பண்ணி இப்பொழுது உடனே அந்த வித்து உயிர்ப்பிக்கப்படுகிறது. நம்ம என்ன செய்கிறோம் என்றால் அதை விட்டு வெளியே வருகிறோம். அந்த கழுகு என்ன, அந்த கிரையை கேட்ட உடனே, ஈகிள் கிரையை கேட்ட உடனே அது என்ன சென்றால் அந்த கோழி குஞ்சை விட்டு வெளியே வருகிறது. அதே போல் அந்த மெசேஜ் வரும்பொழுது நம்ம ரெக்கனைசிங் தட் ட்ரூத், சத்தியத்தை நம்ம ரெக்கனைஸ் பண்ணும் பொழுது நம்முடைய ஜீன் ஆஃப் லைஃப் அது ஆக்டிவேட்டட் ஆகுது, அது உயிர்ப்பிக்கப்படுது. பின்பு என்ன சென்றால் இந்த மெசேஜை நம்ம கேட்க கேட்க, பாஸ்டர் மூலமாக இந்த மெசேஜை கேட்க கேட்க, இந்த வேர்ட் ஃபார் யுவர் ஏஜ், உங்கள் காலத்துக்குரிய செய்தி கேட்கும் பொழுது உங்களை ஆண்டவர் சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறார். நீங்கள் வந்து என்ன சொன்ன, 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த மாதிரி இல்லை, இப்பொழுது நீங்கள் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறீங்க, உங்களுடைய கேரக்டர் ரொம்ப சேஞ்ச் ஆகிருக்குது. அப்படி சேஞ்ச் ஆகலன்னா பிரயோஜனம் இல்லை, ராப்சரில் போக முடியாது, கண்டிப்பாக போக முடியாது. இந்த சத்தியத்தை கேட்டு நீங்கள் சேஞ்ச் ஆக வேண்டும், உங்களுடைய மன மறுரூபமாக வேண்டும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரிக்கதை விட்டு விட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை போல நம்ம பேசிட்டு இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட போய் கூடி பேசிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்கள்ட்ட கண்டு ஊர்க்கதைகளை பேசிக்கிட்டு இருந்தால் ரேப்சரில் போக முடியாது, ஷேராக போக முடியாது, சந்தேகமே கிடையாது. நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் பீப்புள், உங்கள் லைஃப்பில் தேவன் தம்முடைய மிஸ்ட்ரியை எழுதுகிறார். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அதனால் பாருங்கள், இப்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் நம்ம வழி நடத்தும் பொழுது நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோன்னு ஒரு எவிடன்ஸ் வருது. இந்த சகோதரி நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க, அங்கே நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறாங்க. அதனால் சாபனத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோம். ஜனங்கள் இன்னைக்கு சாபனத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சர்ச் பேர்த் இருக்கு. அவங்க மாசத்தின்படி அம்மா அப்பாவுக்கு பிறக்கிறாங்க, பிறகு ஒரு சர்ச்சில் சேர்ந்துக்கிட்டு சர்ச் பேர்த், நான் சிஎஸ்ன்னு இருப்பாங்க. நாங்கள் ஏஜி சர்ச்சுக்கு போகிறோம், ஏஜி சர்ச். இவங்களுக்கு சர்ச்சு பேர்த்து இருக்குது, மெசேஜ்லேயும் நிறைய பேருக்கு சர்ச்சு பேர்த்து இருக்குது. நம்ம சர்ச்சு பேர்த்து இல்லை, நம்ம ஸ்போக்கன் பேர்ட் பேர்த். ஹல்லேலூயா, உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. த ஸ்போக்கன் வேர்ட் இஸ் த ஒரிஜினல் சீட், த ஒரிஜினல் வேர்ட் ரிவீல்ஸ் த ஒரிஜினல் கிரைஸ்ட். அதனால் மூல வித்து, தேவனுடைய வார்த்தை மூல வித்து, அந்த வார்த்தையினாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, எந்தெந்தைக்கு நிற்கிறதும் அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 1 பேதுரு 1:19.
அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே.
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே அதான் நியூ பேர்த், மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, இந்த அனுபவத்தெல்லாம் நீங்க பெறணும். இந்த அனுபவம் இல்லாமல் நான் சர்ச்சுக்கு போகிறேன், கல்வார் சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்னால் மட்டும் போதாது. இந்த அனுபவத்தை பெரிய நியூ பேர்த் அடைஞ்சிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் எழுதுகிறாரா? நீங்கள் மெச்சூரிட்டி அடைஞ்சிருக்கீங்களா? எரேமியா 29:11, எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுக்க அவர் காத்திருக்கிறார். அது தீமைக்கு ஏதுவாக அல்ல, உங்களை குறித்து நான் நன்மைக்கு ஏதுவாக தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதனால் கர்த்தர் என்ன செய்ய, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்கள் ராப்சரில் பங்கு பெற வேண்டும், எதி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. எதிர்பார்க்கும் முடிவு. யோசப்பு என்ன எதிர்பார்க்கிறான்? நான் உயர்த்தப்பட வேண்டும். அதே போல் அந்த எதிர்பார்த்து இருந்த முடிவை ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவை ஆண்டவர் தரப்போகிறார், நீங்கள் எதிர்பார்த்துக்கிற காரியங்களை ஆண்டவர் தரப்போகிறார். அதெல்லாம் தீமைக்கு ஏதுவானவை அல்ல, நன்மைக்கு ஏதுவானவை கிடையாது. ஹல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஆண்டவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு தீர்மானம் இருக்கிறது. உங்களை மெச்சூரிட்டியில் கொண்டு வரணும், இந்த வெளிப்பாட்டில் மெச்சூரிட்டியில் கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ரைபந்தம் மாறணும், அதாவது முற்ற வேண்டும். முற்றின பிறகு உங்களை ரேப்சரில் எடுத்து கொடுக்கணும். அதுதான் ரேப்சர் வந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவது. இதுதான் ஆண்டவர் நம்மளை குறித்து உள்ள பிளான். ஜோசப் லைஃப்பில் ஆண்டவர் வந்து அந்த பிரிசன் ஹவுஸ், அவன் வந்து அந்த பாதாள அறையில் இருக்கிறான், அதிலிருந்தும் விடுதலை. மைண்ட்லேயும் அவனுக்கு அதிக குழப்பங்கள் இருக்கிறது. நம்ம சொப்பனை எப்படி நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும், ஆனால் எப்படி நிறைவேறுன்னு தெரியல. அவிதமாக நினச்சி கொண்டிருக்கும் பொழுது ஒரு செகண்டில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா அவன் வந்து வெளியே கொண்டு வருகிறார். பேலஸுக்கு போகிறான், ரூலர் ஆஃப் எஜிப்ட், எகிப்து தேசத்தையே ஆளுகை செய்தான். அதுக்கேற்ற கேரக்டர் இருந்தது, அந்த ராஜா கண்டான் இவன்ட்ட அந்த கேரக்டர் இருக்குது. வேறு யாரும் தகுதி கிடையாது, எகிப்தில் யாரும் தகுதி கிடையாது, இந்த ஜோசப் தான் தகுதி. ஃபிட் ரூல். அதே போல் உங்களை ஆண்டவர் பார்க்கும் பொழுது இவன் 1000 வருஷம் ஆளுகை செய்வதுக்கு தகுதியாக இருக்கிறான். இவன் லைஃப்பில் என் லைஃபை எழுதிட்டேன், என்னுடைய லைஃப்பை இவன் லைஃப்பில் எழுதிட்டேன், இந்த சகோதரி லைஃப்பில் நான் எழுதிவிட்டேன். இவங்க ரியல் பிரைடு, இவங்க என்னோடு கூட ஆளுகை செய்வார்கள். ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மைமைக்கு ஒப்படைத்தக்க வேலை அல்ல. ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். த மெசேஜ் ஆஃப் த ஹவர், இந்த நேரத்துக்குரிய செய்தி நம்ம எப்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வருவது. தேவனுடைய வழிகளை நம்ம அறியாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான், தீமைக்கு ஏதுவாக அல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் சர்ச்சி பேர்த்தில் இல்லை, அல்லது நீங்கள் ஓல்டு பேர்த்தில் இல்லை, நீங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறீங்க. ஸ்போக்கன் வேர்டு, உரைக்கப்பட்ட வார்த்தையினாலே நம்ம மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, சர்ச் பேர்த் அல்ல, நம்ம ஸ்போக்கன் வேர்ட் பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். நம்ம மெச்சூரிட்டி அடைந்து கொண்டிருக்கிறோம், ஒரு நாளிலே களஞ்சியத்திலே சேர்க்கப்படும். யோசேப்பு மெச்சூரிட்டி அடைந்தான், அவன் ரூலர் ஆஃப் எஜிப்ட், எகிப்தினுடைய அதிபதியாக மாறினான், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறினான். இது ஆண்டவர் நம்மை அவிதமாக ஸ்தானத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர் இதயத்திலே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய கேரக்டரை மோல்டு பண்ணுகிறார். சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம குழப்பத்திலிருந்து நமக்கு தெளிவில் கொண்டு வர, இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார். நம்ம கேரக்டரை சேஞ்ச் பண்ணுகிறார், நம்ம ரியல் பிரைடாக மாற்றுகிறார். கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், அவருடைய வழிகள் எல்லாம் நல்லவைகள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்ம அப்படி சொல்லுவோம், கர்த்தாவே நீ நல்லவராக இருக்கிறீ, நம்முடைய கிருபை எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று அவரை நம்ம சொல்ல வேண்டிய நேரம். இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அந்த மிஸ்ட்ரியை நம்ம வாழ்க்கையில் எழுதும் பொழுது எவ்வளோ பெரிய சிலாக்கியம் நமக்கு இருக்கிறது. நம்மை குறித்து தீர்மானம் என்ன என்பதை நினைக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். எல்லாத்துக்காகவும் நம்ம கர்த்தருக்கு சோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்திரம் பண்ணவரே. Hallelujah, glory, hallelujah, praise God, hallelujah, sotra. Hallelujah, sotra. Kathar nallava, 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 kathar nallava. கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர், நல்லவர் கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர். என்றும் எனக்கு உள்ளது, உள்ளது உள்ளது என்று எனக்கு உள்ளது உள்ளது என்று எனக்கு உள்ளது Amen, Alleluia, Alleluia, Amen, Alleluia, 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 Alleluia. Kita dah nampak lagi agak seorang di negara Jerman tuan.
Maha Periya Dewanee, Wanatim Bumi Padai Tas Sarva Valamile Dewana Ke Kartave. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் பொருள் தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட விழிப்பு ஜப வேலையில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்கவும் இவ்வளோ நேரம் உடைய வார்த்தையை தியானிக்கும் நீர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா ஜபங்களையும் கேட்டு நீர் பதிலளிக்கிற தேவனாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஜபத்தின் ஆண்டவரே விசுவாசத்தை நீர் இன்க்ரீஸ் பண்ணும்படியாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நீர் கொடுத்ததுக்காக உமக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். டூ பிரிசன் ஹவுஸ் ஆஃப் ஜோசப் என்ற தலைப்பில் நாங்கள் செய்தியை தியானித்தோம் கர்த்தாவே. யோசேப்புக்கு ரெண்டு சிறைச்சாலைகள் இருந்தது. அவனுடைய பாடி ஒரு பிரிசனில் இருந்தது ஆண்டவரே, அவனுடைய மைண்ட் ஆண்டவரே பிரிசனில் அடைப்பட்டு கிடந்தது கர்த்தாவே. நீர் அவனை எப்படி விடுதலை ஆக்கினீர் என்று நாங்கள் பார்க்கும்பொழுது எங்களையும் அதே போல விடுவிக்கிற தேவனாய் நீர் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மெசேஜ் ஆனது எங்களுக்கு மெசேஜ் ஆஃப் டெலிவரன்ஸாக இருக்க, நாங்கள் இருக்கிற ஒவ்வொரு சிறைச்சாலையிலிருந்தும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் விடுதலையாக இந்த வல்லமையில வார்த்தையானது எங்களுக்கு அந்த டெலிவரன்ஸை கொண்டு வர போகிறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவனை டஞ்சன்லேருந்து பாரோட பேலஸ்க்கு நீர் உயர்த்தி நீர் கர்த்தாவே, அவனை வெளியே கொண்டு வந்து உள்ளே அழைத்து கர்த்தாவே ஆண்டவரே, ரெடாம்ஷனை நீர் கம்ப்ளீட் பண்ணி நீர் ஆண்டவரே. அதே கர்த்தர் இன்னைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் கர்த்தாவே. ரெடாம்ஷனில் ரெண்டு பார்ட்ஸ் இருக்கிறது. நாங்கள் வெளியேவும் வர வேண்டும், உள்ளேயும் செல்ல வேண்டும் கர்த்தாவே. உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் வெளியே கொண்டு வந்து உம்முடைய வார்த்தையிலே கொண்டு வருகிறீர். ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட்ல கொண்டு வந்து உம்மை போல எங்களை மாற்றி கர்த்தாவே, உங்களுடைய ரெடாம்ஷன் நீர் கம்ப்ளீட் பண்ணுகிற தேவனாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களை குறித்து நீர் ஒரு பெரிய பிளான் நீர் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆமாண்ட ஜோசஃபோட லைஃபை நாங்கள் பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவரே ஃபாதர்ஸ் ஹவுஸ்ல இருந்து உடனே அவனோட பார்வோனுடைய அரண்மனைக்கு நீர் உயர்த்தவில்லை கர்த்தாவே. 13 இயர்ஸ் அவனுக்கு நீர் சஃபரிங்கை கொடுத்து கர்த்தாவே. அவன் ஆண்டவரே அந்த ஆண்டு ரூலருக்காக ரூலர்ஷிப்காக நீர் அவனை ட்ரெயின் பண்ணி நீர் அவனை ப்ரிப்பேர் பண்ணி நீர் கர்த்தாவே. அதற்காகவே இடையில வந்து அந்த போத்திப்ராவின் வீட்டையும் அந்த சிறைச்சாலையும் நீர் வைத்திருந்தீர் கர்த்தாவே. அவ்விதமாய் ஆண்டவரே அந்த ப்ரிப்பரேஷன் வரும்பொழுது அவனுக்கு கேரக்டர் மோல்ட் ஆகும்பொழுது தான் நீர் அவனை ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போனீர் கர்த்தாவே. அதே போல இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது எங்களுடைய கேரக்டர் நீர் மோல்டு பண்ணுவதற்காக சில சூழ்நிலைகளை நீர் அலோவ் பண்ணுகிறீர் கர்த்தாவே. ஆனால் நாங்கள் தேவனுடைய வழிகளை அறிந்து நாங்கள் ஆண்டவரே முறுமுறுக்காதபடி நாங்கள் பொறுமையோடு காத்திருந்தால் அந்த யோசேப்பை விடுவித்து உயர்த்தினது போல நீர் எங்களையும் விடுவித்து உயர்த்துகிற தேவனாயிருக்கிறீர். உம்முடைய சிந்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் அதே படி ஆக்ட் பண்ண கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தகப்பன் வீட்ல ஒரு பிலவட் சன்னாய் அவன் காணப்பட்டான். ஆமா ஆண்டவரே கர்த்தாவே அந்த போத்திப்ராட வீட்ல சர்வன்ட்டாக இருந்தான், பிரிசன் ஹவுஸ்ல ஒரு பிரிசனரா இருந்தான் ஆண்டவரே. ஆனால் அந்த பார்வோனின் அரண்மனையில நீர் அவனை ரூலர் ஆஃப் எகிப்தாக நீர் உயர்த்தி நீர் கர்த்தாவே. அதே கர்த்தர் இன்னைக்கு நீர் மாறாதவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் ஆண்டவரே அவனுக்குள்ள ஒரு செல்ஃப் டவுட் அங்க ஏற்படும் பொழுது நீர் மகத்தான ஒரு விஷனை அவனுக்கு நீர் கொடுத்திருந்தீர் கர்த்தாவே. அந்த விஷன் எப்படி நிறைவேறும் என்று அவன் திகைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இவ்விதமாய் தன்னுடைய சகோதரர் மார்கள் கர்த்தாவே அவனை ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணதும் அந்த போத்திப்ராவின் மனைவி நடந்து கொண்டது நிமித்தமாக அவனுடைய மைண்ட் ஆனது கர்த்தாவே அந்த ஆண்டவரே மென்டல் பிரிசன்ல அவன் அடைபட்டு கிடந்தான் கர்த்தாவே. ஆனால் ஆண்டவரே அந்த ரைட் டைம் வரும்பொழுது கர்த்தாவே நீர் அவனை அந்த டஞ்சன்லேருந்து விடுதலையாக்கினீர் கர்த்தாவே. அவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே அந்த பிசிக்கல் பிரிசன்லேருந்தும் அந்த மென்டல் பிரிசன்லேருந்தும் நீர் அவனை விடுவித்தீர் கர்த்தாவே. அதே கர்த்தர் இன்னைக்கும் நீர் மாறாதவராக இருக்கிறீர் கர்த்தாவே. இது நாங்கள் விடுவிக்கப்படுகிற நேரம் கர்த்தாவே. இந்த மெசேஜ் ஆஃப் த அவர் எங்களுக்கு கிரேட் டெலிவரன்ஸை கொண்டு வருகிற ஒரு மகத்தான செய்தியாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காலமானது உலகத்துக்கு லவோதிக்கையாக
இருட்டா இருக்கிறது, இது வந்து டோட்டல் டார்க்னஸ் ஆ இருக்குது கர்த்தாவே. ஆனால் நீர் எங்களை இதுல இருந்து விடுவித்து ஆண்டவரே கிரேட்டஸ்ட் லைட்ல கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. பிரைட் ஏஜ்ல கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களை சாபனத்துல இருந்தும் உலகத்துல இருந்தும் ஆண்டவரே இந்த ஃபுல்னஸ் ஆஃப் தி வேர்ட்ல கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஆண்டவரே நீர்தாமே கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் ஒரு பிளான் வைத்திருக்கிறீர் கர்த்தாவே. நாங்கள் ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு அது கேரக்டர் மிகவும் அவசியமா இருக்கிறது. நீர் விரும்புகிற மாதிரி நாங்கள் வரும்பொழுது நாங்கள் டூ லோயில் இருந்து கர்த்தாவே டூ ஹை பொசிஷனுக்கு நீர் எங்களை உயர்த்துகிறீர் கர்த்தாவே. அவன் அந்த சிறைச்சாலையிலிருந்து அந்த பாதாள கிடங்கிலிருந்து பார்வோனின் அரண்மனையில் ஆண்டவரே அதிகாரியாக நீர் உயர்த்தும் பொழுது அது ஒரு மனுஷனால வந்ததல்ல கர்த்தரே, நீர் அவனை உயர்த்தினீர் கர்த்தா. அதே கர்த்தர் இன்னைக்கு நீர் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உலகத்தின் பார்வையில் நாங்கள் டூ லோவா இருக்கலாம் கர்த்தாவே, மனுஷருடைய பார்வையில் நாங்கள் டூ லோவா இருக்கலாம் கர்த்தாவே, ஆனால் நீர் எங்களை டூ ஹையா உயர்த்துகிற தேவனா இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த ராகாபை பார்க்கும் பொழுது அவன் அந்த ஹேர்லாட் ஹவுஸ்ல இருந்து அந்த யூதா கோத்திரத்து பிரபுவாகிய சல்மோனுடைய ஹவுஸ்க்கு உயர்த்தப்பட்டால் ஆண்டவரே இந்த மெசேஜ் ஆஃப் தி அவர் அவளை உயர்த்தினது கர்த்தாவே. அதே போல ரூத்தை பார்க்கும் பொழுது அவன் மோவாப்ல மக்லோனின் வீட்டிலிருந்து அவன் பெத்லகேமுக்கு வந்து போவாசின் வீட்டுக்கு உயர்த்தப்பட்டால் ஆண்டவரே அந்த கர்த்தர் இன்னைக்கு நீர் மாறாதவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நீர் கொண்டு போனீர் கர்த்தாவே. அந்த ரெடெம்ஷனை நீர் கம்ப்ளீட் பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. பிரதர் பெனாம் மூலமாக மகத்தான ஒரு செய்தியை கொண்டு வந்து சாபன இருள்ல இருந்த கர்த்தாவே உலகத்தின் ஆண்டவர் இருள்ல இருந்த எங்களை நீர் விடுவித்து இந்த மகத்தான வெளிச்சத்திலே கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே எதற்காக அந்த போத்திப்ராவின் வீட்டில் நீர் அவனை அனுபவித்தீர்? டு பி டெஸ்டட் பை சின் என்று நாங்கள் தியானித்தோம். இந்த உலகமானது கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே சோதிக்கப்படுகிற ஒரு ஸ்தலமா இருக்கிறது. இந்த உலகத்தில் நீர் எங்களை அழிக்க அல்ல கர்த்தாவே, டு பி டெஸ்டட் பை சின் ஆண்டவரே. நீர் எங்களை டெஸ்ட் பண்ணும்போது அது எங்களை பூரணப்படுத்துகிறது ஆண்டவரே. அந்த பிரிசன் ஹவுஸ்ல அவன் ஏன் போனான்? டு பி பர்ஃபெக்டட் பை சஃபரிங் கர்த்தாவே. உபத்திரவத்தினால நீர் அவனை பூரணப்படுத்தினீர் ஆண்டவரே. கேரக்டர் வந்து ஆண்டவரே ஒரு gift அல்ல, அது ஒரு victory என்று ஒரு ஆண்டவர் தீர்க்கதரிசியின் மூலமாக எங்களுக்கு சொல்லும்பொழுது நாங்கள் எல்லாரும் இந்த பரிபூர்ண மனிதனின் வளர்ச்சி அடைய வேண்டும். யோசேப்பு ஆளுகை செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு கேரக்டர் மிகவும் அவசியம் ஆண்டவரே. அதனால அந்த கேரக்டரை நீர் அவனுக்கு mold பண்ணுவதற்காக அந்த சூழ்நிலையெல்லாம் நீர் allow பண்ணினீர் ஆண்டவரே. முடிவில் நீர் எதிர்பார்த்த மாதிரி அவனுடைய கேரக்டர் வரும்பொழுது அவனது சிறைச்சாலையிலிருந்து நீர் விடுதலையாக்கினீர் கர்த்தாவே. இதே போல இந்த அதே போல கர்த்தாவே இந்த உலகத்தில் இப்பொழுது கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே பிரிசன்ல நாங்கள் சிக்கி இருந்தாலும் இதே உலகத்தில் ஆளுகை செய்யும்படி நீர் எங்களை உயர்த்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே 1000 வருஷம் ஆண்டவரே அந்த ஆளுகை நீர் தரப்போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ரெவலேஷன் ஆனது எங்களுக்கு அந்த பொசிஷனை கொண்டு வருகிறது. அவன் உயர்த்தப்பட்டான் கர்த்தாவே. ஆமாண்டவரே அந்த ரூத் ஒரு வீட்டா இருந்தால் கர்த்தாவே அந்த வீட்டு என்னென்ன ஸ்டேஜில் போச்சோ அதே ஸ்டேஜில் அந்த ரூத்தும் போனால் கர்த்தாவே அந்த வீட்டு வயல்ல இருக்கும்பொழுது அவளும் வயல்ல கதிர் பொறுக்கினால் ஆண்டவரே அந்த ரூட் ஆண்டவரே அந்த த்ரெஷிங் ஃப்ளோருக்கு அந்த வீட்டு போகும்பொழுது அவளும் த்ரெஷிங் ஃப்ளோர்ல வரும்பொழுது கர்த்தாவே அந்த ஆண்டவரே கோதுமையானது களஞ்சத்தில் சேர்க்கப்படும் பொழுது அவளும் போவாசுடைய வீட்டிலே வந்து விட்டாள் ஆண்டவரே. அந்த மகத்தான ஒரு பாத் ஆனது எங்களுடைய லைஃப்லயும் நியமித்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று நீர் சோதித்து பார்த்தீர் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதை நாங்கள் உணர ஆண்டவரே, உம்முடைய சிந்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள, உம்முடைய வழியை நாங்கள் அறிய கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த ஜோசப் ஆண்டவரே, அவருடைய ஆரிஜின் அவனுக்கு என்னன்னு தெரியும், அவருடைய டெஸ்டினேஷன் நீர் அவனுக்கு வெளிப்பாடாய் கொடுத்திருந்தீர் ஆண்டவரே, ஆனால் இடையில இருக்கிற சஃபரிங் அவனுக்கு தெரியாது, ஆனால் அந்த சஃபரிங் அவசியமாக இருந்தது, அதுதான் அவனுக்கு மெச்சூரிட்டியை கொண்டு வந்தது ஆண்டவரே. அதே போல நாங்கள் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் தேவனிடத்துக்கு போகிறோம் கர்த்தாவே, எங்களுக்கு ராப்சரிங் ப்ராமிஸை கொடுத்திருக்கிறீர், ரெவலேஷன் ஆஃப் ராப்சரை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே, ஆனால் இடையில இந்த உலகத்தில் கர்த்தாவே எங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனாலும் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர், எங்களுக்கு எல்லாத்தையுமே நன்மைக்கு எதுவாக நீர் முடிய பண்ணி முடிவில் எங்களை நீர் ராப்சரில் கொண்டு போகிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆமாண்டவரே, எங்களுடைய லைஃப் ஆனது அது ப்ரீ பிளான்டா இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஈகிளா இருக்கிறோம் கர்த்தாவே, மதர் ஈகிளாக உம்முடைய குரலை நாங்கள் கேட்டு இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ல்ட் எங்களை கொண்டு வரும்பொழுது எங்களுக்கு ஸ்போக்கன் வேர்ட் பர்த் நீ தந்திருப்பதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நியூ பர்த் தான் ஆண்டவரே ஒரு மேலான கர்த்தா பிறப்பா இருக்கிறது, அதுதான் ஒரு கிறிஸ்டியனோட மேலான ஆண்டவரே லைஃபா இருக்கிறது. நாங்கள் அவிதமாய் வாழத்தக்கதாக நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. பைபிள் ஃபுல்லா ஸ்டோரிஸ் எழுதி, அந்த ஸ்டோரிஸ்ல உம்முடைய ஸ்டோரியை நீர் எழுதி ஆண்டவரே, அதை நீர் மேனிஃபெஸ்ட் பண்ணும்பொழுது உம்முடைய கிரியைகள் ஆண்டவரே, உம்முடைய வழிகள் எவ்வளவு மகத்தானதா இருக்கிறது ஆண்டவரே. ஜோசப்போட லைஃப் நீர் அங்க ஆதியாகமத்துல எழுதும் போது ஆக்சுவலா உம்முடைய லைஃப் நீர் எழுதியிருக்கிறீர் கர்த்தாவே, அது இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படும் பொழுது அது எங்களுக்கு வெளிப்பாடாய் கொடுக்கப்படுகிறது. அது ஜோசப் லைஃப் மாத்திரம் அல்ல, எங்களுடைய லைஃப்லயும் கர்த்தாவே உம்முடைய லைஃப் நீர் எழுதும்படியாக எங்களை நீர் தெரிந்து கொண்டு கர்த்தாவே, எங்களை ஆண்டவரே ஒரு பேரண்ட்ஸ் மூலமா உலகத்துல கொண்டு வந்து உம்முடைய சிந்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தி, உம்முடைய வேர்டை எங்களுக்கு கொடுத்து, உம்முடைய லைட்டை எங்க மேல பிரகாசிக்க பண்ணி, உம்மை போல நீர் எங்களை மாற்றி கர்த்தாவே, உம்மை போல நீர் எங்களை உயர்த்துகிறீரே ஆண்டவரே. உம்முடைய பிளான் எவ்வளவு மகத்தானதா இருக்கிறது, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிரேஸை நீர் தாரும் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தந்த ஆண்டவரே, நீர் விரும்புகிற மாதிரி நாங்கள் மாறத்தக்கதாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஜோசப்க்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கொடுத்தீர் ஆண்டவரே, அவன் வந்து எல்லாருக்கும் மேலாக உயர்த்தப்பட வேண்டும், அது அவனே நினைக்கல ஆண்டவரே, நீர் அவனுக்கு அந்த தாட் அந்த ட்ரீமை கொடுத்தீர் கர்த்தாவே. அதே போல எங்களை குறித்து நீர் பிளான் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை நீர் அறிந்திருக்கிறீர் கர்த்தாவே, அது தீமைக்கு ஏதுவானது அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதனால இக்காலத்து பாடுகள் இனி எங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு அது ஒப்படத்தக்கவைகள் அல்ல கர்த்தாவே, இதெல்லாமே ஒரு பிரசன்ட் டைம் ஆண்டவரே, ஒரு ஷார்ட் டேர்ம் சஃபரிங் தான் ஆண்டவரே, எங்களுக்கு கிரேட் க்ளோரியை வைத்திருக்கிறீர், நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்ய போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆக போறதுக்காக உமக்கு ஸ்தோத்ர செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது இருக்கிற பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற எந்த விதமான பிரசனா இருந்தாலும், அது பாடி ஆண்டவர் பிரசன்ல இருந்தாலும், மைண்ட் பிரசன்ல இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை விடுதலையாக்கும் கர்த்தாவே, யூ ஆர் எ மைட்டி டெலிவரர் கர்த்தாவே. அவிதமாய் செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம்.
ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.